அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தண்ணீர் விளக்கரித்த தன்மைபோம் மாந்தரதம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் எங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை குண்டமுற மாணாதொழு பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பதானலம் வாதமறு சுபோதயம் பாதிதமல் நிராமயம் காரகமதில்லாத சஞ்சீவினல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வராத இன்பார என உன்னாளில் வந்தே அருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிங்கார் மனதில் ராதசந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வழி மகிழ்ந்தொருபால் விளங்க பயங்குமணி புது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பினும் குடில் புகும் அரசே அன்பினும் மலைக்குட்படு புறம்பொருளே அன்பினும் கரத்தமரமுதே அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே திருச்சிற்றம்பலம். ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆகஸ்ட் 25 நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நடக்கவிருப்பது 11வது பாடம் வள்ளலார் வாக்கில் தவம். இந்த தலைப்பில் நமசிவாயம் ஐயா தன்னுடைய உரையை முதலில் அளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சத்யசார கேள்வி பதில்கள் இருக்கும். இப்போது தயவுட்டு ஜெயராஜ் ஐயா சில அருட்பா பாடல்களை பாடி தொடங்கி வைப்பார்.
சிறுசக்தி துதி 6 திருமுறை ஜோதி கொடியே ஆனந்த சொருக கொடியே சோதியுரு பாதி கொடியே சோர் கொடியே என இயன்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமலக் கொடியே அருளுகவே ஒரு நற்கொடியே மாட்டுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வர்ண கொடியே எல்லாம் செய்வல்லார் இடம் சேர் மணிக்கொடியே கருணக்கொடியே என் தன்னை தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே கருணை கொடியே ஞான சிவகாமக் கொடியே அருளுகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜியா. திருவருள் குருவருள் மற்றும் நம் ஆசானின் துணையோடு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் மற்றும் வெற்றி நிறுவனம் இணைந்து நடத்தும் சன்மார்க்கம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வழக்கம்போல் இந்த பாடத்திற்கு வேண்டி கையேட்டை ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்திருந்தோம். இப்போது தயவுத்திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயாவையும் பணிந்து வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக மற்றும் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் வரவேற்று சொற்பொழிவை தொடங்குமாறு அழைக்கிறோம்.
பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ராமலிங்கம் 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 ராமம் எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளை சிந்தித்து இந்நாளிலே உங்களோடு வள்ளற்பெருமான் திருவாய் மலர்ந்தங்களுடைய பாடல்களிலும் விண்ணப்பங்களிலும் உரைநடை குறிப்புகளிலும் கடிதங்களிலும் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்களை கலந்து கொள்ளலாம் என்ற குறிப்பிலே வள்ளலார் வாக்கில் தவம் என்கின்ற தலைப்பில் இன்று இந்த கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறேன். வள்ளலார் பெருமான் நல்ல தமிழ் சொற்களை கையாளுகிறார்கள். இனிய தமிழ் சொற்களை பாடல்களிலே பார்க்கலாம். உள்ளத்தை நெகிழ வைக்கக்கூடிய சொற்கள் பலர். அவர்களுடைய பாடலை கேட்கும் பொழுது நாம் உலகியல் சிந்தனைகளை மறந்து மேல்நிலை சிந்தனைகளிலே உலாவுவது உண்டு. ஆதலால் நம்முடைய முன்னோர்களும் அறிஞர்களும் அருளாளர்களுடைய பாடல்களை நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வந்திருக்கிறார்கள். ஆன்மீகம் பயில்வோருக்கு சாதனையாளர்கள் அல்ல, சாதகம் செய்வோர்க்கு இடைவிடாது இந்த பாடல் பயிற்சி அவசியம். பாடல்களை மட்டும் பயின்றால் போதாது, பாடல்களின் பொருள் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அருளாளர்கள் நமக்காகவே பாடல்களை அருளியிருக்கிறார்கள். அவர்கள் அருளியதன் நோக்கமே அந்த பாடல்கள் கூறுகிற கருத்துக்களை நாம் பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதனால் பாடல்களை நாம் அறிந்தால் மனம் அடிக்கடி அதிலே ஈடுபடும். அப்படி ஈடுபடுகின்ற பொழுது நமது பக்குவத்திற்கு ஏற்ப அதில் உள்ள பொருளை இறைவர் நமக்கு தெரிவிப்பார். அதனாலே தெளிவு ஏற்படும். அங்கனம் பார்த்தால் வள்ளலார் பெருமான் தான் அன்பர்களுக்கு உரைக்க வந்த கருத்துக்களை எல்லாமே பாடல்கள் மூலமாகவே தெரிவித்திருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இவற்றையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று தன் உள்ளத்திலே இருந்து வந்து உரைத்ததாகவும், அவர் உள்ளிருந்து எடுத்துக் கொடுத்த மலர்களாகிய சொற்களை வைத்து தான் மாலை கட்டியதாகவும், அவற்றையெல்லாம் இறைவர் கேட்டு திருத்தி மிக மகிழ்ச்சியோடு அணிந்து கொண்டார் என்றும் வள்ளலார் அனுபவ மாலையிலே வியந்து பாடுகிறார். அத்துடன் மட்டுமல்லாமல் அருளாளர்கள் பாடிய பாடல்கள் அனைத்துமே இறைவனை மையப்பொருளாக வைத்து பாடப்பட்டிருப்பதினாலே அவை அனைத்தும் வணக்கத்திற்குரியவை என்றும் போற்றுகின்றார். வள்ளலார் பெருமானுடைய பாடல்களிலே நாம் மீண்டும் மீண்டும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகள் பல. ஒருமுறை இருமுறை அல்ல, நூறு முறை அல்லது நூற்றுக்கு மேற்பட்ட முறைகள் அவற்றையெல்லாம் ஓதி அந்த கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். அப்படி திருவருட்பா பாடல்களையும் கருத்துக்களையும் பார்க்கின்ற பொழுது சில கருத்துகள் அனைத்து இடங்களிலும் வற்புறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பெருமான் வற்புறுத்துகிற கருத்து என்று பார்த்தால் மூன்று கருத்துகள் தென்படுகின்றன. அந்த கருத்துக்களை நாம் முந்தைய உரைகளிலே அடிக்கடி பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அன்பர்களுக்கு நினைவூட்டுவதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். தவநேயம், சுத்த சன்மார்க்க நேயம், சத்தியமாம் சிவநேயம் ஆகிய இந்த மூன்றும் ஆறாம் திருமுறையிலே வற்புறுத்தப்படுகிறது. வள்ளலார் தன்னுடைய நண்பர் இருக்கம் ரத்தின முதலியார் அவர்களுக்கு எழுதிய மூன்றாவது கடிதத்திலே அருள் உரையாகவே தரப்படுகிறது. எல்லா உயிர்களிடத்திலும் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், சிவத்திடம் அன்பும் மாறாமல் நம்மிடம் இருந்தால் அத்திருவருள் நம்மை வந்து சேரும் என்று ஒரு குறிப்பே நமக்கு கிடைத்திருக்கிறது. சுலபமாக திருவருள் நம்மை வந்து சேருவதற்கு வழி இது என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள். எல்லா உயிரிழத்திலும் தயவு என்பது சிவகாருண்யம். பிரபஞ்சத்தில் வெறுப்பு என்பது தவம். பிரபஞ்சம் என்பது உலகம், அதிலே வெறுப்பு என்பது உலக இன்பத்திலே மூழ்காமல், இதுதான் நிலை என்று சொல்லாமல், என்று உணர்ந்து வாழ்வினை வீணாக்காமல், வாழ்க்கைக்கு துணையாக உள்ளவையே அவை, வாழ்க்கையின் குறிக்கோள் தனி என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிற நிலை பிரபஞ்சத்தில் வெறுப்பு. அதை பிரபஞ்சத்தில் வெறுப்பு என்று சொல்லுகிறார்கள். சிவத்திடம் அன்பு என்பதை கடவுள் அன்பு என்று நாம் பார்த்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இன்னொரு கடிதத்திலும் கூட மிகச் சுருக்கமாக சொல்லுகிறார்கள், சிவகாருண்யம், பாச வைராகம், சிவபக்தி என்று மூன்றாக குறிப்பிடுகிறார்கள். பாச வைராகம் என்பது நாம் முன்னர் பேசிய இந்த பிரபஞ்சத்தில் வெறுப்பு என்கின்ற சொற்றொடர். தமிழ் நூல்களிலே முன்பே தவம் என்கின்ற சொல் இருக்கிறது. இதை தமிழ் சொல் என்றே மறைமலடிகள் கருதுகிறார். தபு தவு என்பது இந்த தவம் என்கின்ற சொல்லினுடைய வேர் சொல். அதனுடைய பொருள் கெடுப்பது, குறைப்பது. இவ்விடத்திலே மலத்தை கெடுப்பது. மலம் மூன்று என்று நாம் அறிவோம், ஆணவம், கண்மம், மாயை என்று. தவம் என்கின்ற சொல் வடசொல்லிலும் காணப்படுகிறது. தபசு, தபஸ் என்று வடமொழியிலே அதனுடைய ஆட்சி இருக்கிறது. பொதுவாக தவம் செய்வது என்று சொன்னால் நாம் ஒரு கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய இளைய வயதிலே நமக்கு கற்பிக்கப்பட்ட பல புராணங்கள். காட்டிற்கு சென்று தவம் செய்தார், மலைக்கு சென்று தவம் செய்தார், மலை குகையிலிருந்து தவம் செய்தார், தண்ணீரிலிருந்து தவம் செய்தார். இப்படியெல்லாம் வந்து அந்த புராண கதைகளிலே நாம் தவத்தை பற்றிய குறிப்பை கண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உண்ணாமல் உறங்காமல் தொடர்ந்து தவம் செய்தார், வெயிலிலும் குளிரிலும் தவம் செய்தார் என்றெல்லாம் அதிலே விவரிக்கப்பட்டிருப்பதையும் நாம் படித்திருக்கிறோம். இந்த காலத்திலே படங்களிலேயும் தொலைக்காட்சியிலேயும் நாம் காண்பது எல்லாமே இதை போன்ற கற்பனை பாத்திரங்கள் உருவகப்படுத்தப்பட்டிருப்பதுதான். ஆதலால் நமக்கு தவம் செய்பவர் என்றால் காட்டிலே செய்பவர், மலையிலே செய்பவர், உடலை வருத்தி செய்பவர் என்கின்ற ஒரு மேலோட்டமான கருத்து படிந்திருக்கிறது. ஆனால் இந்த தவம் என்கின்ற சொல் எந்த பொருளிலே ஆளப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய நூல்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. எந்த சொல்லுக்கு எந்த பொருள் உண்டோ, இயல்பாக உண்டோ, நாம் அதை அறிந்து கொள்ளலாம். வள்ளலார் அந்த சொல்லை எப்படி கையாண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய கலந்து உரையாடலுடைய ஒரு மையக்கருத்து. ஆதலால் தவம் என்கின்ற சொல்லுக்கு நமது பண்டை தமிழ் நூலாகிய திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்பதை முதலிலே ஒரு பின்புலமாக நாம் அறிந்து கொள்வோம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு என்கின்ற குறள். பொருள் எளிதாக இருக்கிறது. இதற்கு உரை எழுதிய பரிமேலழகர், உரைகளிலேயே உயர்ந்த உரை பரிமேலழகர் உரை என்று சொல்லப்படுவதுண்டு. அவர் தவம் என்பதற்கு கோடையில் வெயிலில் இருத்தல், குளிர் பருவத்து நீரில் இருத்தல், உண்டி சுருக்குதல் என்று மூன்று பொருள்களை குறிப்பிடுகிறார். இந்த மூன்றையுமே நாம் சிறிது ஊஞ்சி பார்த்தால் ஒன்று புலப்படுகிறது, உடல் வருத்தி செய்யப்படுவது என்பது புலப்படுகிறது. உண்டி சுருக்குதலை விட கோடையில் வெயிலில் இருத்தலும் குளிர் பருவத்து நீரில் இருத்தலும் உடம்பை வருத்துகின்ற ஒரு தொழிலாக தெரிகிறது. உண்டி சுருக்குதலுக்கு மனமும் சேர்ந்து உழைக்க வேண்டும். ஆதலால் அது அதற்கு அடுத்தபடியாக மேல்படியாக கருதப்படலாம். மணக்குடவரும் என்ற உரையாசிரியர் அதில் இன்னொன்றையும் சேர்க்கிறார், கடவுளை கருதுதல் தவம் என்று அத்துடன் சேர்க்கிறார். இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒன்று தெரிகிறது, மனம் பார்க்கின்ற ஐந்து கருவிகளாக உள்ள கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலியவற்றின் மூலமாக, பொறிகளின் மூலமாக சென்று விஷயங்கள் என்று சொல்லப்படும் புலன்களை பற்றாமல் இருத்தல் தவம் என்று தென்படுகிறது. அந்த இடத்திலே உடலினுடைய உழைப்பை குறிப்பிடவில்லை, அது உள்ளம் பண்படுத்தப்படுவதை அது குறிப்பிடுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். மற்றொரு குறளிலே திருவள்ளுவர் ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறார். உற்ற நோய் நோன்றில் உயிர்க்கு உருகன் செய்யாமை அப்பே தவத்திற்கு உரு என்கிறார். தவம் என்று சொல்வதற்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால், உருவம் என்றால் இந்த இடத்திலே தன்மை என்று பொருள் கொள்ள வேண்டும். அதற்கு இயல்பு அல்லது தன்மை என்று ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் அது என்ன என்றால், பரிதியார் என்கின்ற உரையாசிரியர் சொல்லுகிறார், பிறர் நோவுக்கு இறங்குதல் என்று சொல்லுகிறார். இதைத்தான் வல்லற் பெருமான் உயிர் இரக்கம் என்று பேசுகிறார், உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் என்று சொல்லுகிறார். அதைத்தான் வள்ளலார் பெருமான் துன்பம் செய்யாமல் அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்கின்ற உதவி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். உயிர் கொலை ஆகாது என்ற அடிப்படையிலேயே கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குலத்தாரே, நீ எனது குலத்து முதல் மகனே என்று அருட்பெருந்தோதி ஆண்டவர் அருளியதாக சொல்லுகிறார். ஆக கொலை செய்வாரெல்லாம் உறவினத்தார் அல்லர் புறவினத்தார் என்று பேசுகிறார். ஆக இந்த புதிய பொருளிலே வள்ளுவர் மிக அடிப்படையான கருத்து ஒன்றை வைக்கிறார். உயிர்களுக்கு துன்பம் செய்யாது இருத்தல் மட்டும் போதாது, அவை படுகிற துன்பத்துக்கு இறங்குதலும் தேவை என்று. இறங்குதல் என்றால் சொல்லளவல்ல, எண்ணத்தளவல்ல, அதையும் கடந்து அந்த துன்பத்தை மாற்றுகின்ற அளவு என்று வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய வள்ளலார் பெருமான். ஆக சமணர்களுடைய தத்துவத்திலே உள்ள அகிம்சை பிற உயிருக்கு துன்பம் செய்யாது இருத்தல் என்பதோடு நிற்கிறது. ஆனால் சன்மார்க்கத்திலே வள்ளலார் பெருமானுடைய சிவகாருண்யம் என்கின்ற உயிரிறக்கம் அதையும் தாண்டுகிறது. உயிர்கள் படும் துன்பமெல்லாம் தான் படுவதாக எண்ணி உருகி தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த உயிர்களுடைய துன்பத்தை நீக்கி அவைகளுக்கு திருப்தி இன்பத்தை அளித்தல் என்கின்ற வரை விரிகிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் என்று அந்த பொருள் மிகவும் ஆழமாக விரிகிறது. ஆதலால் அந்த சிறப்பினை நாம் உணரலாம். ஆக தவம் என்கின்ற சொல் மிகவும் ஆழமான ஒரு பொருளுடையது, விரிவான ஒரு பொருளுடையது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வடமொழியிலே காணப்படுகின்ற தவஸ் என்பது உடலை வருத்துதல் முதலிய விரதங்கள் இருத்தல் முதலியவற்றோடு நின்று விடுவது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் தமிழிலே சொல்லப்படுகிற தவம் என்கின்ற சொல் அதனிலும் ஆழமாக சென்று நமக்கு சில விளக்கங்களை தருகிறது. வள்ளலார் பெருமான் தவம் என்கின்ற சொல்லை எங்கெல்லாம் ஆண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஒன்று இரண்டு எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனுமுறைகண்ட வாசகம் சாத்திர விளக்க சங்கத்தார் கேட்டுக்கொண்டபடி வள்ளலாரால் எழுதி கொடுக்கப்பட்ட நூல். தமிழ் மக்கள் அனைவருமே அறிந்த மனுநீதி சோழருடைய கதையை வள்ளலார் பெருமான் விவரமாக மிக விரிவாக எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது சாத்திர விளக்க சங்கத்தார் கேட்டுக்கொண்டபடி இந்த சாத்திரங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் அந்த பாத்திரங்கள் மூலமாக பேச வைக்கிறார். ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் மிக எளிதாக எடுத்துக்காட்டுகளின் மூலமாகவும் வியப்பை தருகின்ற தமிழ் பழமொழி தொடர்கள் மூலமாகவும் நமக்கு விளக்குகிறார். அதை போல அவர்களுடைய பெரு விண்ணப்பத்திலையும் தவத்தை பற்றிய சொற்களை எடுத்து கையாண்டிருக்கிறார். இப்பொழுது மனுமுறை கண்ட வாசகத்திலே தவம் என்பதற்கு இரண்டு எடுத்துக்காட்டை அவர்கள் தருகிறார்கள். அங்கே சோழமன்னனுடைய தலைநகரத்தை விவரிக்கிறார்கள். அப்படி விவரிக்கின்ற பொழுது அந்த திருநகரிலே தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்கள் குறைவில்லாமல் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அந்த இரண்டையும் கவனியுங்கள், தியானம் செய்தல் ஜபம் செய்தல். ஜபம் செய்தல் என்பது நாம் சொல்லுகிற உச்சரித்தல், ஜபம் என்பது உச்சரித்தல். கடவுள் மந்திரத்தையேனும் கடவுள் திருப்பெயரையேனும் ஓரெழுத்தோ ஈரெழுத்தோ வாசகங்களோ அவற்றை இடைவிடாது மனம் ஒன்றி தன்னுடைய காதிலே விழுகின்ற அளவு மெல்லிய குரலிலே உச்சரித்த இதைத்தான் பெருமாள் அவர்கள் ஞானசபையிலே சொல்லுகிறார்கள், மெல்லன துதித்தல் என்று சொல்லி. இதுதான் ஜபம் செய்தல். தியானம் செய்தல் நாம் அனைவருமே அறிந்தது. நம்முடைய எண்ணங்களின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்து வந்து ஒரு எண்ணத்திலே ஆடாது அசையாது ஊன்றி நிறுத்துதல். இதை வள்ளலார் பெருமான் அவர்கள் நித்திய கர்ம விதியிலேயும் குறிப்பிடுகிறார்கள், தன்னுடைய பாடல்களிலும் குறிப்பிடுகிறார்கள். ஆக இரண்டு எடுத்துக்காட்டுகள் நமக்கு அந்த கதை விளக்கத்திலே கிடைக்கின்றன. ஒன்று தியானம் செய்தல் தவம், மற்றொன்று ஜபம் செய்தல் தவம் என்று. வள்ளலார் பெருமான் எழுதிய நான்கு உரைநடை விண்ணப்பங்களிலே இரண்டாவது உரைநடை விண்ணப்பம் பெருமான் தன்னுடைய வரலாறை கூறுவது போல அமைந்திருக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த நடையை பார்த்தாலும் கூட நாம் அப்படித்தான் எண்ண வேண்டியது இருக்கிறது. அப்படி அந்த பெரு விண்ணப்பத்தை ஊன்றி படித்தோமானால் அதிலே பெருமான் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னை குமாரப் பருவத்தில் இடம் தனித்து இருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கு இரங்கல், பெருங்குணம் பற்றல், பாடிப்பணிதல், பத்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் தன்னை செலுத்தியதாக குறிப்பிடுகிறார். இதில் எட்டு நற்செய்கைகள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு முதலிய என்று சொல்லுகிறார்கள். அதனால் இன்னும் நற்செய்கைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இடம் தனித்திருத்தல் எதற்கு உதவி செய்யும்? தியானம் செய்தலுக்கு உதவி செய்யும். இச்சையின்றி நுகர்தல் எதற்கு உதவி செய்யும்? எண்ணம் பறந்து சென்று உலகியற் பொருள்களை பற்றாமல் படிப்படியாக அடங்குவதற்கு உதவி செய்யும். ஜபம் செய்தல் தபம் செய்தல் ஏற்கனவே மனுமலை கண்ட வாசகத்தில் குறிப்பிட்டது போல பொருளுடைய ரெண்டு நற்செய்கைகள். தெய்வம் பராவல், நம்முடைய குறிக்கோள் என்ன, தியானத்தினுடைய குறிக்கோள் என்ன, கடவுளை கருதுதல், அதை தெய்வம் பராவல் என்று சொல்லுகிறார்கள். பிற உயிர்க்கு இரங்கல், இது தியானத்திற்கு அடிப்படையாக உள்ளது, தவத்திற்கு அடிப்படையாக உள்ளது, தவத்தினுடைய உரு என்று வள்ளுவர் சொல்லுவது. பெருங்குணம் பற்றல், இறைவனுடைய அருட்குணங்களை பற்றுதல், பெருங்குணம் பற்றுதல், பாடிப்பணிதல், பத்தி செய்திருத்தல், இரண்டுமே இறைவனை துதித்தல் ஆகிய இந்த நற்செய்கைகள் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தவத்தை குறிக்கின்றன. இவை ஒரு வழியாக பார்த்தால் ஒழுக்கத்தை வற்புறுத்துகின்றன. இன்னொரு புறமாக பார்த்தால் தவம் என்கின்ற போர்வையிலே என்ற ஒரு பொருளிலேயே இவ்வளவு நற்செய்கைகளும் அடங்குகின்றன என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதனால் மனுமரை கண்ட வாசகத்தில் கூறியதையும் குமார பருவத்தில் தன்னை நற்செய்கைகளில் செலுத்தியதாக அவர் கொடுத்திருக்கின்ற எடுத்துக்காட்டுகளை தொகுத்து பார்த்தாலும் ஒன்று தெரிகிறது, குற்றங்களை தவிர்த்தல் வேண்டும், நற்செய்கைகளில் பழகுதல் வேண்டும், இவையே தவம் என்று நமக்கு புரிகின்றது. அதனால் மனுமரை கண்ட வாசகத்திலே சொன்ன தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்கள் தவறுபடாமல் ஓங்கி இருக்கிற நாடென்றால் அது குற்றங்களே இல்லாமல் இருக்கிற ஒரு நாடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருவிண்ணப்பத்திலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னை குமார பருவத்திலேயே செலுத்தியதாக சொல்லுகிறார். குமார பருவம் என்பது சிறுவர்கள் விளையாடுகின்ற பருவம். சிறுவர்கள் தங்களுக்குள்ளே கூடி தாங்களே நேரம் பொழுது உணவு இவையெல்லாம் அறியாமல் ஓடி விளையாடுகின்ற ஒரு பருவம் சிறு பருவம். அதனால் அந்த சிறு பருவம் குமார பருவம். ஏறக்குறைய 5 வயதிலிருந்து 12 வயது என்று ஒருவாறு நாம் கணக்கிடலாம். ஆக இந்த குமார பருவத்திலேயே தன்னை தவத்திலே இறைவன் செலுத்தினார் என்பதை பெருமான் குறிப்பாக தந்திருக்கிறார் என்பதை உணரலாம். ஆக தவம் என்பதற்கு பெருமான் எடுத்துக்காட்டுகளை கூறி நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார். இனி பாடல்களிலே உட்சென்று பார்த்தாலும் கூட நமக்கு பெருமான் எதை குறிப்பிடுகிறார்கள் என்று தெரியும். முதல் திருமுறையிலே விண்ணப்பக் கழிவன் தான் நாம் அனைவரும் அறிந்தோம். 274 தலங்களிலே உள்ள இறைவனுடைய வெவ்வேறு இயல்புகளை மிக விளக்கமான நல்ல எளிய தமிழ் சொற்களினாலே வியந்து பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலிலே பூந்துருத்தி என்கின்ற தலத்திலே கோயிலிலே திருக்கோயிலிலே எழுந்தருவி இருக்கின்ற சிவனை விழித்து பாடுகிறார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒழுக்க நிறைவால் உள் அனல் எழுப்புவோர் துதிக்கும் பூந்துருத்தி இறைவனை இறைவன் என்று பாடுகிறார். கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு ஈரடியை மிக எளிதாக அந்த இடத்திலே அமைத்து நமக்கு ஒரு குறிப்பை தருகிறார்கள். சீலம் என்றால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் நிறைவால் என்று குறிப்பிடுகிறார்கள். 10 விழுக்காடு, 50 விழுக்காடு, 90 விழுக்காடு அல்ல, 100க்கு 100 விழுக்காடு இருந்தால்தான் அது நிறைவாக கருதப்படும். அப்படி ஒழுக்க நிறைவு எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு உள் அனல் சுத்த உஷ்ணம் என்று பெருமான் பேருபதேசத்திலே குறிப்பிடுவதாக ஒரு அன்பர் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த சுத்த உஷ்ணம் என்பது உள் அனல். அது மிக உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகளின் போது நம் உடலிலே எழுவது. இடைவிடாது நாம் இறைவனை 3 மணி நேரத்திற்கு மேல் சிந்தித்தால், தவம் காட்டுக்கு சென்று தவம் செய்வர்களை விட கோடி கோடி பங்கு அதிகமான சுத்த உஷ்ணத்தை எழுப்பிக் கொள்ள முடியும் என்ற குறிப்பை நாம் அங்கே பார்க்கிறோம் அல்லவா. அதுபோல அந்த உள் அனல் எதனால் எழுப்பப்படுகிறது என்றால், ஒழுக்க நிறைவால் எழுப்பப்படுகிறது என்கின்ற ஒரு குறிப்பை தருகிறார். நம்முடைய அன்பர்கள் எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று, யார் ஒருவர் ஒழுக்கத்தில் வழுவாமல் அந்த விழுப்ப நிலையை அடைய வேண்டும் என்று அதே நினைவோடு முயற்சி செய்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் உண்மையிலேயே உள் அனலை தூண்டுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த விண்ணப்ப கழிவன்பாவிலே வருகிற வரிகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சீல நிறைவாம் துருத்தி கொண்டு உள் அனல் எழுப்புவோர் புகழும் பூந்துருத்தி மேவு சிவபுண்ணியமே. இக்காலத்திலே உள்ள இளைஞர்கள் துருத்தியை பற்றி தெரிந்திருக்க மாட்டார்கள், வயதானவர்கள் தெரிந்திருப்பார்கள். தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலேயும் பிற நாடுகளிலேயும் வளரும் நாடுகளிலேயும் இந்த உலை ஊதுலை கொல்லனுடைய உலை என்று பார்த்திருப்பார்கள். அங்கே ஒரு காற்றினாலே ஊதப்படுகின்ற துருத்தி என்கின்ற ஒரு தோல் பை உண்டு, மிகவும் பெரியது. அதனுடைய வாய் குறுகி இருக்கும். ஒருவர் அந்த கோலை அசைத்து அந்த துருத்தியிலே அதிகமான காற்றை உள்வாங்கி அந்த குறுகிய வாயின் மூலமாக வேகமாக அந்த கனலை நோக்கி செலுத்துவார். அந்த கங்குகளாக கனல் பரவி இருப்பது இந்த துருத்தியின் வேகமான காற்றினாலே கொழுந்து விட்டு எரியத் தொடங்கும். அப்படி தொடர்ந்து இடைவிடாது எரிவதனாலே அதிலே வைத்திருக்கிற இரும்பு துண்டு அனலாகி பழுக்கும். அப்படி பழுக்கின்ற பொழுது அதை சமட்டி வைத்து அடித்து அதை வேண்டிய உருவத்திற்கோ அல்லது கூறாக்குவதற்கோ பயன்படுத்திக் கொள்வார். துருத்தியினாலே அந்த காற்று ஊதப்படுவதனாலே, மிக வேகமாக ஊதப்படுவதனாலே அந்த அனல் எழுப்பப்படுகிறது. அந்த அனல் பெருமான் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற உள் அனல், அந்த அனல் எழுப்பப்படுமானால் துருப்பிடித்த இரும்பு பழுக்க காய்ச்சப்படுவது போல நம்முடைய மனதிலே உள்ள குற்றங்கள் காய்ச்சப்படுகின்றன. அப்படி காய்ச்சப்படுவதனாலே அவை உதிர்கின்றன. அதனாலே மிக அழகான, மிக மிக எளிதாக நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை பெருமான் ஒரு கருத்து நிறைவோடு அங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு கருத்து தொடர், சீல நிறைவாம் துருத்தி கொண்டு உள் அனல் எழுப்புவோர் புகழும் பூந்துருத்தி மேவு சிவபுண்ணியமே என்கின்ற சொற்றொடர். இனி பெருமான் அவர்கள் அடுத்து வருகின்ற நெஞ்சறி உறுத்தலிலே ஒரு இடத்திலே ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். மனம்தான் அடங்கின் எல்லா சகமும் அடங்கும் மனோலயமே வான்கதி என்று குறிப்பிடு. இந்த ஒழுக்கம் எதற்கு பயன்படுகிறது? உள்ளத்தை பண்படுத்துவதற்கு பயன்படுகிறது. உள்ளம் என்கின்ற சொல் இங்கே மனதை குறிக்கிறது. மனம் என்பது பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் மனத்தோடு சேர்ந்த மற்ற மூன்று கரணங்களும் சேர்த்துதான் கருதப்படும். மனம் ஏன் அப்படி பேசப்படுகிறது என்றால், நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத அது பறந்து சென்று உலகியலிலே உள்ள இன்பங்களை பற்றுகிறது, பிற பொருள்களை பற்றுகிறது. அதற்கு உதவியாக நமக்கு பொறிகள் எல்லாம் இருக்கின்றன. இதை நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் ஒன்று தெரிகிறது. நமக்கு பணி செய்ய வேண்டிய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி உலகத்திலே உள்ள பொருள்களை எல்லாம் நாடி செல்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த கருவியினுடைய இயல்பு ஒரு காரணம், நாம் பழகி வந்த வாழ்க்கை ஒரு காரணம். அந்த கருவியினுடைய இயல்பு என்ன என்றால், அது காற்று போல எப்பொழுதும் சலிக்கும். சலிக்கும் என்றால் அலைப்பாயும். அந்த கருவி சதா இயங்கி கொண்டே இருக்கும். எப்படி இயங்கும் என்றால், ஒன்றை பற்றும், சில வினாடிகளிலேயே விடும், அதை மறக்கும், மற்றொன்றை பற்றும், சில வினாடிகளிலே மறக்கும், வேறொன்றை பற்றும். அதனாலே அருளாளர்கள் எளிதாக நமக்கு புரியும்படி அதை குரங்கு என்று சொன்னார்கள். ஒரு குப்பை விட்டு ஒரு கொப்புக்கு சென்று இன்னொரு கொப்பை தாவி போல மனம். அதனால் பெருமான் அவர்கள், மனம்தான் அடங்கி அப்படி செயல் இல்லாமல் சும்மா இருந்தால் எல்லா சகமும் அடங்கும் என்றார்கள். புறத்திலே பார்க்கப்படுகின்ற உலகம் எல்லாம் அடங்கும் என்று சொன்னார்கள். மனம் அடங்கினால் உலகம் அடங்குகிறது, மனம் விரிந்தால் உலகம் விரிகிறது. இந்த அடிப்படை கருத்தை பெருமான் அவர்கள் எளிதாக நான்கு சொற்களிலே நமக்கு புரிய வைக்கிறார். அதனால் இந்த மனம் ஒன்றிலே நிற்கின்ற ஒரு நிலையே மிகப்பெரிய சிறப்பான நிலை என்பதை மனோலயமே வான்கதி என்று நெஞ்சறிவுறுத்தலே. வான் என்றால் சிறப்பு, கதி என்றால் நிலை. மனோலயம் என்றால் ஒன்றிலே லயித்தல் என்றால் ஒன்றிலேயே இருத்தல். நாம் சில சமயம் வழக்கிலே பேசுகிறோம், ஒரு காட்சியை பார்க்கிறோம், மனம் அந்த காட்சியிலேயே நின்று விடுகிறது. நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் தெரியவில்லை, நாம் உணரவில்லை. ஆக நாம் என்ன சொல்லுகிறோம், ஓ சிறிது நேரம் என் மனம் அந்த காட்சியிலே லயித்து விட்டது. லயித்தல் என்பது ஒன்றுதல் என்று பொருள். அது தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருத்தல் லயித்தல். அதை மன ஒருக்கம் என்று யோக நூல்கள் கூறுகின்றன. பெருமான் அவர்கள் நெஞ்சறி உரிப்பிலே சொல்லுகின்ற அந்த பாடல் அடிகளை பார்த்தால் நமக்கு அது புரியும். மனம்தான் அடங்கின் எல்லா சகமும் அடங்கும், ஒரு மா நடம் கொள் பாத மலர் வாய்க்கும். மா நடம், மா என்றால் சிறப்பான பெரிய, நடம் செய்கின்ற திருவடிகளாகிய மலர். திருவடி என்பது திருவருள். திருவருள் நமக்கு வாய்க்கும். எப்பொழுது வாய்க்கும்? இந்த மனம் அடங்கும். இதை இன்னும் எளிமைப்படுத்தினால், சொல் அடங்க வேண்டும், சொல்லுக்கு மூலமாக உள்ள எண்ணம் அடங்க வேண்டும், அந்த எண்ணம் அடங்கின் எல்லா உலகமும் அதற்குள் அடங்கும். வான் அடங்க, அது அடுத்த அடி தொடர்கிறது. வான் அடங்க எல்லா நலமும் இதனால் என மறைகள் எல்லாம் நின் சீரே எடுத்து இயங்கும். அதனால எல்லாமே அடங்குகிறதல்லவா? அதனால இந்த மனம் அடங்குகிறதே மிகப்பெரிய நலம். இந்த ஒன்றினாலே எல்லா நலங்களும் கிடைக்கும் என மறைகள், மறைகள் என்றால் வேதங்கள் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். எல்லாருக்கும் ஆகமம் கொண்டு உற்ற மனோலயமே வான்கதி என்று ஆகமங்கள் இன்சீர் அரைந்திடும் காண். ஆக எல்லா ஆகமங்களும் எடுத்து சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து, மனோலயத்தினாலே மிகச் சிறந்த கதி கிடைக்கும். ஆகும் இந்த நன்மை பெரு மேன்மை நன்னிய நீ நின்னுடைய தன்மை விடல் அந்தோ சதுகல. ஆதலால் மனமே, நீ குற்றங்களை நாடி செல்லுகின்ற உன்னுடைய இயல்பை பலவற்றை நாடி செல்கின்ற உன்னுடைய இயல்பை விடு. உண்மையெல்லாம் விட்டொழித்து நான் மொழியும் மெய்ச்சுகத்தை நன்னுதி என்று பெருமான் அவர்கள் தொடர்ந்து பாடி செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே நெஞ்சுக்கு அறிவுறுத்தலாக அது மிகவும் விரிகிறது. அது அன்பர்கள் எல்லாம் அறிவீர்கள், அதனால் உங்களிடம் விட்டு விடுகிறேன். ஆறாம் திருமுறையிலே மிக எளிதாக ஒரு பாடலிலே இந்த உண்மையை வற்புறுத்துகிறார்கள். மருந்து அறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்று அறியேன், மதி அறியேன், விதி அறியேன், வாழ்க்கை நிலை அறியேன், திருந்து அறியேன், திருவருளின் செயல் அறியேன், அறம்தான் செய்தறியேன், மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்து அறியேன். இந்த சொற்களை நன்றாக கவனியுங்கள். அறம்தான் செய்து அறியேன், இது உயிரிறக்கம் சிவகாருண்யம். மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறி. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மனதை அடக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் வீறு கொண்டு எழுந்து வெளியிலே செல்லும். மனத்தோடு போராடுவது எளிதன்று, ஆனால் அதை உபாயத்தினாலே எளிய வழிகளினாலே அதை ஒடுங்கச் செய்யலாம். அதற்கு முதலிலே தேவை அதிகமாக உலாச்செல்லாமல் ஓரிடத்திலேயே இருக்க வேண்டும். இதைத்தான் தியானம் செய்வோரை பழகுமாறு யோக நூல்கள் கூறுகின்றன. வள்ளற் பெருமான் மிக எளிதாக எடுத்துச் சொல்லுகிறார்கள், இடம் தனித்து இருத்தல் என்று. முதல் தேவை அதுதான். ஆக யாத்திரையை நாம் குறைக்க வேண்டும். கால்கள் இருக்கின்றன, கண்கள் பார்க்கின்றன என்பதனாலே யாத்திரை மேற்கொள்வது பயனில்லை. குறிக்கோளை அடைவதற்கு அவை உதவா. நித்திய கர்ம விதியிலே பெருமான் என்ன சொல்லுகிறார்கள், ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து என்று பேசுகிறார்கள். அதனாலே மனம் அடங்க வேண்டும் என்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அந்த பயிற்சி செய்தல் அவசியம். அறிந்தோரை ஏற்றிடவும் அறியேன் என்று சொல்லுகிறார். இங்கனம் மனம் அடங்குகிற வழியிலே அதனை அடக்கி இறை சிந்தனையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நான் போற்றவும் அறியேன் என்று வருத்தப்படுகிறார். அவர்கள் தனக்காக பாடிய பாடல் அல்லது, நமக்காகத்தானே பாடுகிறார். போற்றவும் அறிந்திலேன் என்று சொன்னால் புகழ்தல் அல்ல, அவர்களிடம் அணுகிச் சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்து மனதை எப்படி அடங்கச் செய்தல் என்பதை கற்றுக்கொள்வதைத்தான் பெருமானவர்கள் அங்கு விளக்குகிறார்கள். அதனாலே குறிப்பாக பெருமானுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், குற்றங்களை எல்லாம் தவிர்த்து நற்செய்களிலே பழகி மனம் அலைபாயாமல் ஓரிடத்திலே நிற்கச் செய்தல் தவம் என்று இந்த இடத்திலே நமக்கு புரிகிறது. தவத்தை பெருமான் அவர்கள் தவம் என்கிற சொல்லாலும் குறிப்பிடுகிறார்கள், ஒழுக்கம் என்கிற சொல்லாலும் குறிப்பிடுகிறார்கள். எப்படி சீல நிறைவால் என்று இடத்திலே ஒழுக்க நிறைவை குறிப்பிடுகிறார்களோ, அதை போல சன்மார்க்க அன்பர்களுக்கு எல்லாமே ஒழுக்க நிறைவை தவமாக பெருமான் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதை மிக விரிவாகவும் எழுதியிருக்கிறார். வள்ளற்பெருமானுடைய உரைநடை பகுதியிலே நாம் உண்மை நெறி என்கின்ற தலைப்பிலே ஒரு விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். நமக்கெல்லாம் மிகுதியும் பழக்கமான ஒரு பகுதி. அங்கே நான்கு வகை ஒழுக்கங்கள் பேசப்படுகின்றன. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒரு மிகப்பெரிய நூலாகவே நமக்கு ஏற்கனவே பெருமான் தந்து விட்டார்கள். இந்த நான்கு ஒழுக்கங்களையும் சேர்த்தால் ஐந்து ஒழுக்கங்களாக நாம் பார்க்கலாம். இந்த நான்கு ஒழுக்கங்களிலே இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், சீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்கின்ற நான்கு தலைப்புகளிலேயும் பெருமான் அவர்கள் தவத்தைத்தான் குறிப்பிடுகிறார்கள், நற்செய்கைகளைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இந்திரியங்கள் அதாவது பொறிகள், கரணங்கள் அதாவது மனம் முதலியன, இவை அடங்குதல் என்ன வழியிலே எளிதாக அமையும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகள் மூலம் தருவதுதான் இந்த நான்கு. இந்திரிய ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே 21 எடுத்துக்காட்டுகள் தருகிறார். அந்த 21 எடுத்துக்காட்டுகளிலே பொறிகளுக்கும் பொறிகள் வழியாக புலன்களுக்கும் எப்படியெல்லாம் நாம் அதை நெறிப்படுத்த முடியும், வழிப்படுத்த முடியும் என்பதை விளக்குகிறார். அதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. அதை மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அடக்குவது போல தெரியும். ஆனால் அதை நன்றாக ஊந்தி பாருங்கள், முழுவதுமே அடக்குவதாக அது தெரியாது, படிப்படியாக அதை பண்படுத்துவதாகவே தெரியும். எடுத்துக்காட்டாக ஒன்றை பார்ப்போம். சுவை விரும்பாதிருத்தல், இன்சுவை விரும்பாதிருத்தல் என்று இந்திரிய ஒழுக்கத்திலே ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். சுவை விரும்பாதிருத்தல் என்பது நாவுக்கு உள்ளது, அங்கே ஆசையைத்தான் குறிப்பிடுகிறார்கள். உணவு உண்ணுவதையோ தேர்ந்தெடுத்து இது உடலுக்கு ஏற்றது என்று உண்டு உடம்பை வலுவாக வைத்துக் கொள்வதையோ பெருமான் அவர்கள் தடை செய்யவில்லை. இந்த உடல் இயங்குவதற்கு எரிபொருளாக விளங்குகின்ற உணவு அவசியம் என்பதைத்தான் ஜீவாருண்ய ஒழுக்கத்திலே வற்புறுத்துகிறார்கள். ஆதலால் மிகவும் குறிப்பாக இங்கே கூறுவது என்னவென்றால், இன்சுவை விரும்பாதிருத்தல் என்பதுதான். இனிய சுவை, எனக்கு விருப்பமான சுவை என்று அதை விரும்பிய அருந்தாது இருத்தல் என்பது. நடைமுறையிலே இதனை நாம் புரிந்து கொள்வதற்கு பெருமானுடைய பாடல்கள் சில உதவுகின்றன. மிகவும் குறிப்பாக ஒரு பாடல் நமக்கு சொல்லுகிறது, யாருக்கு சோற்றிலே ஆசை வருகிறதோ அவர்கள் எவ்வளவு தவம் செய்தாலும் அது ஆற்றிலே கரைத்த புலி போல பயனில்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். இந்த ஆற்றிலே கரைத்த புலி போல என்பது நம்முடைய மக்கள் மிக இயல்பாகவே அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்துகிற ஒரு பழமொழி, முதுமொழி. சிறிது புளியை எடுத்து கரைத்தால், கிண்ணத்திலே இட்டு கரைத்தால் அது குழம்பு செய்வதற்கு உதவும், அது சுவையாக இருக்கும். ஆனால் அதே அளவு புளியை எடுத்து ஓடுகின்ற ஆற்று தண்ணீரிலே கரைத்தால் என்ன ஆகும் என்று எண்ணி பாருங்கள். இந்த மனதிலே தைக்கக்கூடிய ஒரு உவமையை பெருமான் கொண்டு வருகிறார்கள். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணுநல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்று பேசுகிறார்கள். சோறு அருந்தி அதிலே மகிழ்ச்சி அடைகிறவனை பற்றி சொல்லவில்லை, அதற்கும் முன்னிலைக்கு பெருமான் வருகிறார்கள். சோற்றிலே ஆசை வந்தாலே ஒருவன் செய்கிற தவமெல்லாம் சுருங்கிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இதெல்லாம் அறிஞர்கள் சொல்லுவது என்று அதிலே நயமாக விளக்கம் தருகிறார்கள் என்று அறிஞர்கள் உரைத்துகள். தான் உரைப்பது போல அதை சொல்லவில்லை. அந்த எடுத்துக்காட்டை இன்னும் புரியுமாறு விளக்குகிறார்கள். சுவையிலே பொருந்திய காரம் சாரம் சார் சாற்றிலே, இது குழம்பை குறிக்கக்கூடியது என்று சொல்லலாம். அது கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என்று சொல்லுகிறார். தங்குது என்றால் அதனுடைய பொருள் நமக்கு தெரியும் தானே, அதிலிருந்து வெளியேறாமல் அதிலேயே இருத்தல். ஆக யார் ஒருவருக்கு உணவு அல்லது உண்டியின் மீது பிரிக்க முடியாத ஒரு ஆசை, மாற்ற முடியாத ஒரு ஆசை ஏற்படுகிறதோ, அவர்கள் எவ்வளவு தவம் செய்தாலும் அந்த தவம் சுருங்கும் என்று பெருமான் சொல்லுகிற சொற்றொடரை கவனியுங்கள். தவம் சுருங்கி பயனில்லையே, தவம் விரிய வேண்டும், தவம் பெருக வேண்டும். ஆதலால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றை இந்திரிய ஒழுக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதை எளிதாக சொல்லுகிறார்கள், சுவை விரும்பாது இருத்தல். என்ன பொருள் என்றால், நமக்கு சுவையை தருகிற மூன்று பொருள்கள், அதாவது மரக்கறி உணவை மையமாக வைத்து பேசப்போனால் காரம், புளி, உப்பு ஆகிய மூன்றும் நமக்கு சுவையை கூட்டித் தருகிறது. ஆக சுவையை மட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இந்த மூன்றையும் அளவோடு வைத்திருக்க வேண்டும். பெருமான் அவர்கள் நித்திய கர்ம விதியில தருகிற குறிப்பில என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மிளகும் சீரகமும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்திலே இந்த மூன்றையும் மாகாணி பங்கு, அதாவது 16 ஒரு பங்கு தான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சேர்த்தால் உணவு பக்குவமாகும். சமைக்கும் பொழுதே இவைகளை சேர்க்கலாம், உணவு பக்குவமாகும், ஆனால் சுவை மிகுதியாக இருக்காது, அது இன்சுவையாக இருக்காது. அது உடலை ஊட்டமாக வைத்திருக்கும், வலுவாக்கும், வயிற்றுக்கு அதனாலே கேடு இல்லை, ஆனால் சுவைக்கு அது இடம் தராது. அதனால் யார் ஒருவர் பயிற்சியிலே இருக்கிறாரோ, சாதகரோ, அவர் இதை கருத்திலே கொள்ள வேண்டும். சுவையான உணவுகளை தேடி விடுதிகள் தோறும் அலைதல் கூடாது. அதனால் அந்த குறிப்பை அடுத்த பாடலிலே விரிக்கிறார்கள். யாரெல்லாம் இப்படி ஒவ்வொரு உணவுப் பொருளாக பார்த்து ஆசைப்பட்டு செல்லுகிறார்களோ, அவர்களுடைய பேரை சொன்னாலே தவம் அந்த இடத்திலே இருந்து ஓட்டம் பிடித்துவிடும் என்று நமக்கு சிரிப்பு வருகிற வழியிலே ஒரு பாடலை தருகிறார்கள். கீரையே விரும்பேன், பருப்போடு கலந்த கீரையே விரும்பினேன் என்று அந்த இடத்திலே சுவை எப்படி சேர்கிறது என்று விளக்குகிறார். கீரை உடலுக்கு ஊட்டம் தருவது, பருப்பும் ஊட்டம் தருவதுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பருப்பு சேருகிற பொழுது சுவை கூடுகிறது. அந்த பெருமான் சுவை கூடுதல் எதற்காக என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போல உடலுக்கு தேவையானது தண்ணீர். ஆனால் கோடையிலே தென்கிழங்காயின் நீர் என்று சொல்லுகிற இளநீர் நமக்கு இனிமையை தரும், விருப்பத்தை கூட்டும். ஆதலால் அவர் அதனை அங்கே குறிப்பிடுகிறார். அப்படி நான் நிறைவாக சாப்பிடுவேன் என்று பெருமை சொல்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு உணவு வகைகள் பல வேண்டும், நான் உணவிலே பிரியன் என்று வெளிப்படையாக பேசுகின்றவர்களையும் பார்க்கிறேன். அப்படி யாரேனும் பேசுவார்கள் என்றால் அவர்களுடைய பெயரை சொன்னாலே தவம் ஓட்டம் பிடிக்கும் என்று நகைச்சுவையோடு பெருமான் பேசுகிறார். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்க்கின்ற பொழுது சிறு வயதிலேயே நாம் மிக நன்றாக உண்டு ஊட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று சிற்றுண்டிகளை தந்து நம்மளை வளர்க்குகிறார். அதை போல தின்பண்டங்களையும் மிகுதியாக தந்து நம்மை பழக்குகிறார். ஒரு உணவுக்கும் மற்றொரு உணவுக்கும் நடுவிலே தின்பண்டங்கள் அருந்தலாம் என்கின்ற கருத்து இப்பொழுது நம்மிடையே பரவலாக இருக்கிறது. அந்த பழக்கமும் நம்மிடம் இருக்கிறது. பள்ளிகளிலே உள்ள சிறுவர் சிறுமியருக்கும் இந்த பழக்கத்தை பள்ளியே வற்புறுத்துகிறது. இடையிலே தின்பண்டங்கள் கொண்டு வந்து அருந்தலாம் என்று சொல்லி சிறுவர்களுக்கு இது ஒருவாறு பொருந்தும். ஆனால் நம்மை போல வயதானவர்களுக்கு இது பொருந்துமா என்று சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு உணவை உண்ட பின்னர் 3 மணி நேரமாகும் அவை செரித்து இறைப்பையில் இருந்து சிறுகுடலுக்கு செல்ல என்றும், அதன் பின்பு சில மணி நேரம் கழித்துதான் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுவதும் உறிஞ்சப்பட்டு பெருங்குடலுக்கு தள்ளப்படுகிறது என்றும் அறிவியலும் பேசுகிறது. பெருமான் அவர்கள் உண்ட 7.5 நாழிகைக்கு பின் உணவு எடுப்பதைத்தான் பேசுகிறார்கள். 7.5 நாழிகை என்பது 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்திலே இடைவேளையிலே நமக்கு தின்பண்டம் தேவையில்லை என்பதை உணர்கிறோம். இது இயல்பாக உள்ளவர்களுக்கு, நான் சிறுவர்களுக்கோ நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கோ சர்க்கரை நோயால் துன்பப்படுபவர்களுக்கோ கருவுற்றிருக்கிற பெண்களுக்கோ வயதானவர்களுக்கோ இது பொருந்தாது. அதனால் அவர்களை நான் குறிப்பிடவில்லை. இயல்பாக நலமுடையவர்களுக்கு இது பொருந்தும். ஆக அவர்கள் இடையிடையே இந்த தின்பண்டத்தை விருப்பத்தின் காரணமாக தேடுகிறார்கள். இந்த நினைவு நீங்குவதில்லை. அதனாலே கடைதோறும் சென்று தின்பண்டங்களை தேடி அலைந்து வாங்கி வீட்டிலே சேமித்து வைக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுதெல்லாம் அதை அருந்த வேண்டும் என்கிற எண்ணம் வீட்டிலே உள்ள அனைவருக்கும் வருகிறது. பெருமான் அவர்கள் இதை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், நம்மை நம்முடைய ஆர்வத்தை மிகவும் தூண்டுவது போல தின்பண்டங்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. தமிழகத்திலே சித்தூர்களிலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த இனிப்புகள் காரம் முதலியவையெல்லாம் விற்பனை செய்யப்படுகின்ற கடைகளிலே நம்முடைய பார்வையை ஈர்ப்பது போல இந்த தின்பண்டங்களை எல்லாம் அடுக்கி வைத்திருப்பார்கள். நாம் பார்த்த உடனேயே நம்முடைய எச்சில் ஊறுவது போல அவை அழகாக அடுக்கப்பட்டிருக்கும். இதனை பெருமான் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி தின்பண்டங்கள் அடுக்கிய இடங்களிலெல்லாம் போய் அவைகள் ஒவ்வொன்றாக பார்த்து விரும்பி அலைந்து அவற்றையெல்லாம் வாங்கி சுவைத்து நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று குறிப்பிடுகிறார். நுண்மை என்றால் தின்பண்டம், நுண்மை விளையல் என்பது நம்முடைய பாட்டி ஔவையாருடைய சொல். அடிக்கடி நுண்மை விளைந்து போய் அவைகள் அடுக்கிய இடம் தோறும் அலைந்தே தடிக்கடி நாய் போல் நுகர்ந்து வாய் சுவைத்து தவம் புரிந்தான் நடித்தேன் என்று தன்னை குறைத்து பேசுகிறார். ஆக இப்படி யார் ஒருவர் சுவைக்கிறார்களோ அவர்கள் தவம் புரியவில்லை, ஆனால் இப்படி சுவைத்த பின்னர் தவம் புரிவது போல நாம் எல்லாம் நடிக்கிறோம் என்ற பெருமானுடைய குறிப்பையும் நாம் உணர வேண்டும். ஆதலால் நுண்மைகளை நாம் விரும்பி அலைந்து அவற்றை பற்றி நாம் வாங்கி உணவு அருந்துகின்ற ஆசை தவத்திற்கு உதவி செய்யாது என்கின்ற குறிப்பு பெருமான் தருகிறார். ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் தொடர்பு படுத்தி பார்த்தோம் என்றால் ஒன்று புரிகிறது, ஆசைகளை ஒழித்தவர் தவம் செய்பவர் என்று குறிப்பிடும் சொல்லலாம். ஆசைகளை சொல்லுகின்ற பொழுது மிக குறிப்பாக மூன்று ஆசைகளை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பர்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான் இந்த மூ ஆசை. பொதுவாகவே சமய நூல்களிலும் மத நூல்களிலும் குறிப்பிடக்கூடிய இந்த மூன்று ஆசைகளையும் விரிவாக யாரும் பேசுவதில்லை, அதை பற்றி சிந்திப்பதில்லை. ஏனென்றால் அதற்கு ஆசை என்று குறிப்பிட்டால் அன்பர்கள் கூட மாட்டார்கள், அதனாலே அதிகமான பொருள் வரவு இருக்காது என்று சொல்லி அவர்கள் இந்த அறிவுரைகளை தருவதில்லை. ஆனால் அருளாளர்கள் இதை அடிப்படையாக வைத்து பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் என்றால் ஆசை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆசை என்பது என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விரிவாக ஆங்கிலத்திலே எழுதியிருக்கின்ற அந்த ஆன்மீக கட்டுரைகளிலே ஒரு சிலர் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுங்கள், அவற்றையெல்லாம் முயற்சி செய்து அடையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பழைய நூல்களிலே உள்ள கருத்துக்களை எடுத்துக்காட்டி ஆசைப்படாதீர்கள் என்று பேசுகிறார்கள். நம்முடைய தமிழ் அருளாளர்கள் ஆசைப்படுதலை பாராட்டி பேசவில்லை, ஆசை கூடாது என்றுதான் பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசை என்கின்ற சொல்லினுடைய அடி பொருளை அவர்கள் அறிந்தவர்கள். நம்முடைய மனம் எதை ஒன்றை போய் பற்றுகிறதோ அதை அவா என்று தமிழ் சொல் பேசுகிறது. ஆக மனம் அடிக்கடி பல பொருள்களை பற்றும் என்று நான் முன்னரே பார்த்திருக்கிறோம், அது அதனுடைய இயல்பு. அதனாலே பற்றுவது அதனுடைய இயல்பு. அதனால் ஆரா இயற்கை அவா என்று திருவள்ளுவரும் சொன்னார், அது அதனுடைய இயல்பு என்பது. இயற்கை என்பது இயல்பு, ஆரா இயற்கை என்றால் அது என்றும் தொடர்ந்து இருக்கும், அதனால் அது அவா என்று சொல்லப்படும். அந்த பற்றிய பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று எழுகிற ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆசை. மனம் எந்த பொருளை பற்றினாலும் பற்றலாம் என்று விட்டுவிட்டால் அது அடுத்தபடியாக ஆசைக்கு செல்வதில்லை. ஆசை பற்றிய பொருளிலேயே சுற்றி வேறு எங்கும் செல்லாமல் அதிலேயே நிற்கிற ஒரு எண்ணம், ஈர்ப்பு. இதைத்தான் ஆசை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆசை வேறு, தேவை வேறு. இயல்பான வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறவரையெல்லாம் ஆசையாகாது. உணவு தேவை, அது இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், சோறாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம். ஆனால் பசிக்கிற நேரத்திலே இந்த நேரத்திலே எனக்கு இந்த குறிப்பிட்ட உணவு அதாவது மசால் தோசைதான் வேண்டும் என்று எண்ணினால் அது ஆசை. இப்பொழுது உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியும் என்று புரிகிறேன். நன்றாக தாகம் எடுத்திருக்கிறது, தண்ணீர் இருந்தாலே போதும், இது எனக்கு போதாது, நான் இப்பொழுது மிகவும் குளிர்ச்சியாக சுவையாக உள்ள ஒரு பானத்தை அருந்த வேண்டும் என்று மனம் விரும்புகின்ற பொழுது அதுதான் ஆசை. ஆக தேவை வேறு, ஆசை வேறு. ஆக இந்த ஆசையை சுருக்கினால், எல்லா ஆசைகளையும் சுருக்கினால் அவை மூன்று ஆசைகளுக்குள்ளே அடங்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அருளாளர்கள் இதை மூன்று ஆசை என்று குறிப்பிட்டு பேசுகிறார். ஒன்று மண்ணாசை. மண்ணாசை என்றால் மனை நிலங்கள் வாங்குவது, வீடு வாங்குவது என்று ஒரு பொருளிலே இப்பொழுது பேசப்படுகிறது. ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் அதிலே வேறொரு பொருள் இருக்கிறது. மண் ஆசை என்பது ஆட்சி செய்ய விரும்புதல் தான் மண்ணாசையாகும். பெண்ணாசை ஆணாசை நமக்கு அனைவருக்குமே புரியும். ஒரு பருவத்திலே, இளமை பருவத்திலே, வாலிப பருவத்திலே தொடங்கி முதுமை பருவம் வரை ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்புடையவர்களாக வாழ்த்தல் இயற்கை, உலகத்து இயல்பு. அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறம் நடத்துதலும் இயல்பு. அதே ஆன்றோர்களோ சான்றோர்களோ அருளாளர்களோ குறை கூற இல்லை. ஆனால் அப்படி வாழ்கின்ற இல்லறத்திலே மனம் பக்குவப்பட்டு வள்ளற்பெருமான் சொல்லுகிற சீவ ஒழுக்கம் என்கின்ற ஒழுக்கம் இருக்குமானால் ஆணும் பெண்ணும் மற்றொருவரை சமமாக கருதுவார்கள். அந்த வாழ்விலே துன்பம் இல்லை. அவரவர்களுடைய சுதந்திரத்துப்படி அவர்கள் நடந்து கொள்ள அவர்கள் அனுமதிப்பார்கள். அவர்களை சிறைப்படுத்த விரும்ப மாட்டார்கள். தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்க மாட்டார்கள். தன்னுடைய மகன் மருத்துவனாக வேண்டும் என்று சொல்லி ஓவியம் வரைவதிலே நாட்டம் உள்ள ஒருவனை ஒரு பெற்றோர் மறித்து மற்றொரு துறையிலே செலுத்த மாட்டார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை போல தான் சொல்லுவதையே கேட்க வேண்டும் என்று உயிர்களை அடக்கி ஆடுதல் என்பது ஒரு ஆசை. அந்த ஆசையை விட்டுவிட்டு உயிர்கள் மீது, கணவனோ மனைவியோ மகனோ மகளோ உறவினரோ சுதந்திரமாக வளர அவர்களுடைய வாழ்க்கை குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள அவர்களுடைய குணங்களையும் திறமைகளையும் வளர்த்து கொள்ள வாய்ப்பு அளிக்கிறவர்தான் அவர்கள் மீது உண்மையிலேயே அன்பும் அக்கறையும் கொண்டவர். மற்றவர்கள் அவர்கள் மீது ஆசை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். அதனால் பெண் ஆசை ஆணாசை என்பது இந்த ஆழமான பொருள் விளக்கத்தை உடையது. இது அடுத்தாற் போல பொன்னாசை என்பது பொன்னாகிய நகைகளை மட்டுமே குறிக்காது. அது பொதுவாக உடைமைகளை குறிக்கும். உடைமைகள் என்று சொன்னால் அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது போல நாம் வைத்திருப்பது முழுவதும் உடைமைகள் தான். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய கடிகாரம், இது என்னுடைய உலாபேசி என்று அந்த உடைமைகள், ஆங்கிலத்தில் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த உடைமைகள் மீது நம்முடைய உரிமையை நிலைநாட்டுதல். நான் உழைத்து ஈட்டிய பொருளினாலே இதனை வாங்கினேன், இது எனக்கு உரிமையானது என்று சொல்லி நிலைநாட்டுவதும் அல்லவா, அதெல்லாம் ஆசை. இப்படி எல்லா பொருள்களையுமே வாங்கி நாம் அவற்றை வைத்திருக்க வேண்டும், உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் எழுகிறது அல்லவா. இதை மோகம் என்று ஆன்மீக நூலிலே குறிப்பிடுவார்கள். எல்லாவற்றையும் அகப்படுத்துதல் என்று, தனதாக்குதல் என்று. இது பொன்னாசை. இது தங்கத்திற்கும் பொருந்தும், வீட்டிற்கும் பொருந்தும், ஏனைய உடைமைகளுக்கும் பொருந்தும். இப்பொழுது இந்த ஆசைகளுடைய விரிவு எவ்வளவு வருகிறது என்று பாருங்கள். ஆக எல்லா ஆசைகளையும் சுருக்கினால் இந்த மூன்று தானா? ஆக இந்த மூன்று ஆசைகளிலே எதனையுமே நாம் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒன்றை தழுவிதான் மற்றொன்று வரும். நாம் அனைவரை போலவும் இயல்பான வாழ்க்கை வாழ வேண்டும், வசதிகளோடு வாழ வேண்டும் என்று எண்ணினால் இந்த மூன்று ஆசைகளும் நம்மை தொடர்ந்து வரும். அதிலே ஒரு எல்லையை வகுத்து கொண்டு வாழ்ந்தால் தேவை அளவு, சிறிது வசதி அளவு என்று எல்லை வகுத்துக் கொண்டு வாழ்ந்தால் இந்த ஆசைகள் பெருகாமல் தடுக்கலாம். இதை பெருமான் அவர்கள் பல கருத்துகளிலே பல பாடல்களிலே மிக குறிப்பாக பேசியிருக்கிறார்கள். சில இடங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் இங்கே காட்ட விரும்புகிறேன். சிவஞான தேசிகர் திருச்சி இரட்டகம் என்று திருவோத்தூரிலே எழுந்தருளிய பெருமானை பற்றி பாடுகிறார்கள். அப்பொழுது ஒரு பாடல் முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை அந்த பதிகத்திலே. அதிலே கிடைத்திருக்கிற அந்த கருத்திலே மிக அழகாக அவர் குறிப்பிடுகிறார்கள், மண் மூன்று அறக்கொண்டிருந்தவரே வானோர் வணங்கும் அருந்தவராம். அந்த ஈச்சடியை மூன்றாவது அடியை மிக ஊன்றி கவனியுங்கள். மண் மூன்று என்று சொன்னால் மண் ஆசை, பெண் அல்லது ஆணாசை, பொன்னாசை, இந்த மூன்றும். மண் மூன்று அறக்கொண்டிருந்தவர்கள், இந்த மண்ணாசை முதலாகிய மூன்று ஆசைகளும் முழுவதும் நீங்க கொண்டிருந்தவரே வானோர் வணங்கும் அருந்தவராம். ஒருவர் பெரிய தவம் செய்பவர் என்று உணர வேண்டும் என்றால் அவர்கள் இந்த மூன்றின் மீதும் பற்றில்லாதவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நெஞ்சரி உருத்தலிலே ஒரு கருத்தை பெருமான் பேசுகிறார்கள், பற்றற்றான் பற்றினையே பற்றிவிடல் வேண்டும், அது பற்று அற்றால் அன்றி பலியாதால் என்று. குறளிலேயும் இந்த சொல்லாட்சியை நாம் பார்க்கலாம். பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது பற்று அற்றால் அன்றி பலியாதான். பற்று என்பதை நாம் அவா என்று பார்த்தோம், ஆசைக்கு முன்னிலை. ஆக அந்த முன்னிலையே பெருமான் அவர்கள் இங்கே குறிப்பிடுவார். பற்றிய பற்றனைத்தனையும் விட்டு அம்பலப்பற்றே பற்றுமின் என்று சொல்லி பெருமான் அவர்கள் ஞானசரியையிலே கூறுவதையும் கவனிக்கிறார். பெரு விண்ணப்பத்திலேயும் பெருமான் அவர்கள் இந்த குறிப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். பெரு விண்ணப்பத்தினுடைய இறுதி பத்திகளிலே கடவுள் எங்கனம் தன்னை தூய்மை உள்ளவராக ஆக்கி, புரிதம் உள்ளவராக ஆக்கி, மேல்மேல் நிலை அனுபவங்களை எல்லாம் தனக்கு தந்தார், எதையெல்லாம் சுட்டி காட்டினார் என்று, எதையெல்லாம் விளக்கமாக தனக்கு புரிய வைத்தார் என்று பெருமான் அவர்கள் கூறுகிறார். அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறேன். உலகியல் கண் பொன் விஷய இச்சை, பெண் விஷய இச்சை, மண் விஷய இச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல், ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல். வள்ளுவர் என்ன பேசுகிறார், காமம் வெகுளி மயக்கம் எனும் மூன்றின் நாமம் கிடக்கெடும் நோய் என்று. ஆன்மாவுக்கு வருகிற அந்த மலம் எப்பொழுது கிடம் என்றால் அது பெயர் கூட இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அந்த நுட்பமான இடத்தை வள்ளுவர் குறிப்பிடுவது போல பெருமான் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு அணுத்துணை கூட பற்றுவிக்காமல் இறைவர் அருளினார். அப்படி தூய்மையாகிற உள்ளம் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கும். அப்படி எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்குவதுதான் கடவுளுடைய கருணை. ஆதலால் மழை எல்லாருக்கும் பெய்கிறது, வெயில் எல்லாருக்கும் அடிக்கிறது. ஆதலால் எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்னும் கருணை நன்முயற்சியை தெரிவித்து என்று சிவகாருண்ய ஒழுக்கத்தை வற்புறுத்துகிறார். ஆக முதலடி தவத்தை பற்றி பேசுகிறது. எவ்விஷய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் என்று அதை தொடர்ந்து வருகின்றவரை அருளை பேசுகின்றது. எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்குவது என்பது அருள். அதனை தொடர்ந்து வருகின்ற வரி எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் வேண்டும் என்று அந்த அருளினுடைய செயல்பாடாக விளங்குகின்ற கருணை நன்முயற்சியை பேசுகிறது, உயிர் இறக்கத்தை பேசுகிறது. இந்த கருத்தை உடைய சுத்த சன்மார்க்க தனிநெறி ஒன்றையே பற்றுவித்து என்று அந்த சுத்த சன்மார்க்க தனிநெறியினுடைய கருத்து இது என்று அங்கே பெருமான் அவர்கள் விளக்குகிறார். ஆக இந்த பகுதிகளை எல்லாம் இணைத்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் சுத்த சன்மார்க்கம் தவத்தையும் உயிர் இரக்கத்தையும் கடவுள் நேயத்தையும் விடாது பேசுகிறது, விடாது வற்புறுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மறுமுறை கொண்ட வாசகத்தை பற்றி நான் குறிப்பிட்டேன். பெருமான் அவர்கள் சாத்திர கருத்துக்களை விளக்குகிற ஒரு நூலாக அதை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று. இதை போன்ற ஒரு நூல் தமிழிலே இல்லை என்று நாம் பெருமையாக சொல்லலாம். ஜீவஆருண்ய ஒழுக்கம் போன்ற ஒரு நூலும் தமிழிலே இல்லை, இதற்கு முன்னர் இருந்ததில்லை. பெருமான் அவர்கள் ஏற்படுத்திய பின்பு அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிகிறது என்று நாம் உணர வேண்டும். எளிய வினாக்கள் விடைகளின் மூலமாகவே ஜீவஆருண்ய ஒழுக்கத்தை கொண்டு சென்றிருப்பது போல, மனுமரை கந்த வாசகத்திலே பெருமான் அவர்கள் பாத்திரங்கள் உரையாடல் மூலமாகவே மிக கடினமான உயர்ந்த தத்துவங்களை மிக எளிதாக நடைமுறையிலே உள்ள சொற்களினாலே எடுத்துக்காட்டுகளினாலே விளக்கியிருக்கிறார். தன்னுடைய மகனை தேர்காலிலே ஊர்ந்த பின்பு அவன் இறந்து விட்டான். அப்பொழுது மன்னன் வருந்துகிறான். இந்த ஒரு சூழ்நிலை தனக்கு நேர்ந்ததே என்று தன் உயிரையும் மாய்த்து கொள்ள விரும்புகிறான். அப்பொழுது இறைவன் தோன்றி மன்னனுடைய செய்கையை தடுக்கிறார். மகனையும் அமைச்சரையும் கன்றையும் எழுப்பித் தருகிறார். அப்பொழுது மன்னன் இறைவனிடம் வேண்டுகிறார். அப்படி வேண்டுகிற பொழுது பெருமான் அவர்கள் மிக வியப்பை தருகிற ஒரு சுவையான பகுதியை அந்த விண்ணப்பத்தின் மூலமாக நமக்கு தருகிறார்கள். அந்த சுவை மிகுந்த பகுதியாக மட்டும் அது அல்லாமல் மிக ஆழமான கருத்துடைய பகுதியாக மனதினுடைய ஆட்டத்தை குறிக்கிறது. அதை நாம் இங்கே கவனிக்கலாம். நீங்கள் எண்ணிக்கொண்டே வாருங்கள், அதனுடைய கருத்து உங்களுக்கு புரியும். யான் என்கின்ற ஆணவத்தேயும், எனது என்கின்ற ராட்சதத்தேயும், மாயை என்கின்ற வஞ்சப்பேயும், பெண்ணாசை என்கின்ற பெரும் பேயும், இங்கே ஆணாசையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், பெண் அல்லது ஆணாசை என்கின்ற பெரும் பேயும், மண்ணாசை என்கின்ற மானிடப்பேயும், பொன்னாசை என்கின்ற பொல்லாப்பேயும், குரோதம் என்கின்ற கொல்லிவாய்ப்பேயும், உலோபம் என்கின்ற உதவாப்பேயும், மோகம் என்கின்ற மூடப்பேயும், மதம் என்கின்ற வழக்காரப்பேயும், மாச்சரியம் என்கின்ற மலட்டுப்பேயும், மனப்பேயோடு கூடி இரவும் பகலும் ஆட்ட ஆடி ஆடி இழக்கின்ற அடியேனை காத்தருட. நன்றாக கவனியுங்கள். பெரும்பே என்று சொல்லப்படுவது, மானிடப்பே என்று சொல்லப்படுவது, பொல்லாப்பே என்று சொல்லப்படுவது நாம் இதுவரை கருதிய மூன்று ஆசைகள். அதை இங்கே பெருமான் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இந்த மூன்றும் மனம் என்கின்ற பேயோடு சேர்ந்து ஆடுகிறது என்று மற்ற பேய்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவற்றை பற்றி நாம் முன்னரே உள்ளே இருந்து நம்முடைய உயர்வை தடுக்கிற உட்பகைவர்கள் அறுவர் என்று நாம் மிக விரிவாக அதை பற்றி சிந்தித்திருக்கிறோம். இங்கே கவனித்தீர்கள் என்றால் ஒரு உண்மை நமக்கு நன்றாக தெரியப்படும். மானிடர்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணாசை உண்டு. மண்ணாசை மற்ற உயிர்களுக்கு கிடையாது. மண்ணாசை என்கிற மானிடத்தை என்று அவர் சுட்டிக்காட்டுகிற அருமையை பாருங்கள். பொன்னாசை என்று உடைமைகளை நாம் உரிமை நிலைநாட்டுகிற அந்த ஆசை இருக்கிறது, அதை மிகவும் பொல்லாத பே என்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த உடைமைகள் மீது நமக்கு மிக ஆழமான ஒரு பற்று ஏற்படுவது உண்டு. அந்த பற்று ஏற்படுவதனாலே அது அப்படியே விரியும். அதில் எவ்வளவு குறை இருந்தாலும் அதை நாம் கண்டுகொள்வதில்லை. அதை மிகவும் சிறப்பாக கருதி நாம் போற்றி வைத்திருப்போம். அதனால் அதை பொல்லாப்பே என்று சொல்லுவோம். அதனாலே இந்த மூன்றையும் நீங்கள் கருதுகிற பொழுது அவர் தொடங்குகிற அந்த வரியினுடைய முதற் பகுதியை பாருங்கள். யான் என்கின்ற ஆணவத்தையும், எனது என்கின்ற ராட்சிரத்தையும், இதை நீங்கள் சங்க விண்ணப்பத்திலே சொல்லி இருக்கிற கருத்துகளோடு இணைத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். யான் எனது என்னும் தேக சுதந்திரம் என்று பெருமான் குறிப்பிடுகிறார்கள் அல்லவா, அதை இங்கே ஆணவத்தே என்றும் ராட்சதத்தே என்றும் விளக்குகிறார். சரி, அந்த கருத்தை தொடர்ந்து பார்த்தால், இந்த மூன்று ஆசைகளையும் பற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவ சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் ஆகிய இந்த மூன்றையும் விட வேண்டும். எங்கே விட வேண்டும் என்றால் கடவுளுடைய திருவருளுக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட வேண்டும். இதுதான் சங்க விண்ணப்பத்தினுடைய மையக்கருத்தாக விளங்குகிறது. இதை நாம் அதிதீவிர விருப்ப முயற்சி என்று நாம் குறிப்பிட்டோம். பெரும்பாலும் அப்படித்தான் அந்த விண்ணப்பத்திலே விளக்குகிறார், எனது அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது. ஆக இது தவம், இது உள்ளத்தாலே செய்யப்படுவது. இது உடல் உழைப்பு மட்டுமல்ல, இது உள்ளத்தாலே செய்யப்படுவது பெருமுயற்சி. இந்த முயற்சி எப்பொழுது செய்யப்படுகிறது என்றால் கருத்திலே தெளிவு ஏற்படுகிற பொழுது, அது நெய்யறிவு. அதனாலே தவம் இது என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒளிவெடுக்கும் நூலை பற்றி அன்பர்கள் எல்லாம் அறிவோம். பெருமான் அவர்கள் அதற்கு சிறப்பு பாயிரம் அருளியிருக்கிறார்கள். சீர்காழி கண்ணுடை வள்ளலார் எழுதிய அந்த ஒளிவில் ஒடுக்கத்திற்கு மிக எளிதான நடைமுறை தமிழிலேயே ஒரு விளக்கத்தை சிதம்பர சுவாமிகள், போரூர் சிதம்பர சுவாமிகள் எழுதியிருக்கிறார். ஒரு அழகான பகுதி அதிலே வருகிறது. தவத்தினுடைய முடிவு மனம் யாதொன்றிலும் தாக்கற்றிருப்பது. தாக்கு என்றால் தொடர்பு என்று பொருள். தொடர்பு அற்றி இருப்பது, தொடர்பு அற்றி நிற்பது தவத்தினுடைய முடிவு. அப்ப எதை ஒன்றினுடையும் தொடர்பு அற்றி இருப்பது என்ன என்றால் மனம் லயப்படுதல், மயம் மனம் தான் அடங்குதல். மனம் தான் அடங்கில் சகம் எல்லாம் அடங்கும் அல்லவா, அந்த தான் அடங்குதல் தான் தாக்கற்றிருப்பது. இதைத்தான் சும்மா இருப்பது என்று நம்முடைய அறிஞர்கள் அருளாளர்கள் கூறுகிறார்கள். இப்படி சும்மா இருப்பவரை திருவருள் தானே வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது என்று வள்ளலார் பெருமான் மகாதேவ மாலையிலே குறிப்பிடுகிறார்கள். இவர் நான் அற்றவர், அதனாலே கடவுளை காண முடிகிறது, கடவுளுடைய திருவருள் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது என்று வேறொரு பாடலிலே மகாதேவ மாலையிலே வள்ளலார் பெருமான் விளக்குகிறார். நான் என்பது தற்போதம், தன்னறிவு. நான் காண்கிறேன் என்பதை விட்டுவிட்டு சும்மா இருக்கிற ஒரு நிலை, நான் செயல்படாத ஒரு நிலை, மனம் ஒருக்கம் அடைகிற ஒரு நிலை. இதை இரண்டு பாடல்களிலே மகாதேவ மாலையிலே நாம் சிறப்பாக காணலாம். ஒரு பாடல், பொதுவென்றும் பொதுவில் நடம்புரியான் என்ற பூரண சிச்சிவம் என்றும், போதானந்த மது என்றும், பிரமம் என்றும், பரமம் என்றும் வகுக்கின்றோர் வகுத்திடுக. ஒரு சுட்டுக்காட்டு போல சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார்கள். சிலர் பொது என்று சொல்லுகிறார்கள், சிலர் அந்த பொதுவிலே நடமிடுகின்ற சிவம் என்று சொல்லுகிறார்கள், சிலர் அறிவு ஆனந்தம் என்று சொல்லுகிறார்கள், சிலர் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய பொருள் என்கிறார்கள், சிலர் பரமம் என்று சொல்லப்படுகிற மேலான பொருள் என்கிறார்கள். இப்படி வகுக்கின்றோர், இப்படி விதி போல இப்படி அமைக்கின்றோரெல்லாம் அமைத்துக் கொள்ளட்டும், அது பிரம்மம் இது பரமம் என்று அது என்றும் இது என்றும் சுட்ட ஓனாது, அப்படி சுட்டி காட்டி கூற இயலாது. ஆதலால் சும்மா இருப்பதுவே, அப்படி சுட்டி காட்டாமல் மன ஒருக்கத்தோடு இருப்பதுவே முடிவு. துணிவுன்னா இந்த இடத்துல முடிவு என்று, முடிவு என்று துணிந்து, துணிந்தென்றால் முடிவு செய்து, எவர் ஒருவர் இருக்கின்றாரோ அவரை விது என்ற தன்னழியால், விது என்றால் நிலவு, நிலவினுடைய குளிர்ந்த ஒளிவோடு கலந்து கொண்டு இறைவன் விளங்குகிறார். பெரு வழியாகிய விமலத்தேவி. இந்த பாடலை விட மிக எளிமையாக சுட்டிக்காட்டக்கூடிய கருத்துள்ள பாடலை நாம் காண இயல. அதனாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது, மனம் அடங்க வேண்டும், அதுவே ஒழுக்க நிறைவால் முடியும், அது தவம் ஆகும், அதுவே அதிதீவீரப்படும் என்று. இதைத்தான் வான் காணா, மறை காணா, மலரோன் காணா, மால் காணான், உரித்திறனும் மதித்து காணான், நான் காணா இடத்து அதனை காண்பேன் என்று நல்லோர்கள் மகிழ்கின்ற நலமே என்று பெருமான் அவர்கள் பாடுகிறார். நான் என்றால் தன்னறிவு, தற்போதம். தற்போதம் எங்கு காண இயலாதோ அந்த அந்த இடத்திலே காணலாம். ஆதலால் மிக அருமையாக பெருமான் அவர்கள் விளக்குவது, தவம் அவசியம், உயிரிறக்கம் அவசியம், கடவுள் அன்பு அவசியம். இந்த மூன்றும் முயல்வோருக்கு சாதகருக்கு அடிப்படை, பிரிக்க இயலாத சன்மார்க்கத்தினுடைய பெரும் தத்துவம் என்பதாகும். கடித வள்ளலார் கடிதங்களிலே மூன்றாவது கடிதத்தை நான் சுட்டிக்காட்டியது போல அந்த மூன்றையும் இதிலே பெருமான் அவர்கள் அடக்கிச் சொல்லுகிறார். ஆறாம் திருமுறையிலே வருகின்ற கவநேயமும் சுத்த சன்மார்க்கநேயமும் சத்தியமாம் சிவநேயமும் என்கின்ற பாடலும் இதை சிறப்பித்து கூறுகிறது. ஆதலால் நாம் தவம் என்கின்ற அதி தீவிர விருப்ப முயற்சியிலே கைவிடாமல் தொடர்ந்து செய்வோமானால் நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். திருவுருள் நம்மை வந்து சேரும். நாம் தேடிச் சென்று திருவுருளை அடைய இயலாது, நமக்கு அந்த தகுதி இல்லை. திருவுருள் எங்குமே இருக்கிறது, அதனை தேடிச் செல்ல வேண்டியதில்லை. எங்குமாய் விளங்கும் சுற்றுத இடத்தே இது அது என்று பிரிக்க இயலாத ஒரு அனுபவம் அது. அதனால் அது தானே வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சுருக்கமான வழியைத்தான் வள்ளலார் ஒழுக்கம் என்று விவரித்து தவம் என்று பழைய தமிழ் சொற்களினாலே அதை புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொண்டு வள்ளற் பெருமான் சுட்டி காட்டுகின்ற சுத்த சன்மார்க்க தனிநெறி பெருவிண்ணப்பத்திலே சொல்லி இருப்பது போல சுத்த சன்மார்க்க தனிநெறி, தவநெறி, தவம், இரக்கம், கடவுள் அன்பு ஆகிய மூன்றையும் கொண்டது என்பதை உணர்ந்து நாம் பயிற்சி செய்யுமாறு அனைவரையும் வேண்டிக் கொண்டு அமைகிறேன். அன்பர்கள் ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் கேட்கலாம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமா இருந்தது. இப்ப திரு ராஜியம்மா அவர்கள் குறிப்பாக அமை வசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனித்தரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, பொறுப்பாகமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவுரு பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் ஒரு அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி.
நன்றி ராஜிமா. இப்ப கேள்வி பதில் நேரம்.
பல கருத்துக்களை தொகுத்து நீங்க எங்களுக்காக கொடுத்த நீங்க மிக்க நன்றி. என்னுடைய கேள்விக்கு நான் வரேங்க. அதாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த தவம் பத்தி இவ்வளவு நேரம் ரொம்ப அற்புதமா பெருமான் சொன்ன பல கருத்துக்களை பல இடத்துல இருந்து ஒண்ணு திரட்டி எங்களுக்காக தவம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைவு கருத்தா அதை வந்து மனம் அடங்குதலே அல்லது மனத்தை அடக்குதலே தவம் அப்படின்னு சொல்லலாங்களா? நீங்க அந்த கருத்தை தான் வலியுறுத்தி
சொல்லலாம். நெஞ்சறி உருத்தல அத பெருமான் அப்படி பேசுறாரு, மனம்தான் அடங்கியும் சகமடங்கும், அதுவே மனோலயமே வான்கதின்னு சொல்றப்ப அந்த சிறப்ப சொல்றாரு மனத்தை அடக்கிறது அப்படின்னு. ஒரு வகையில பாத்தீங்கன்னா பொறி புலன்கள் செயல்ல இருந்து பறந்து போகாமல் குவிந்து திருவருளை சிந்தித்தல் தவம் ஆகிறது. அந்த திருவருளை சிந்திச்சு நிற்கும் போல அது வந்து வேறந்தை பற்றாது, அதனால தாக்கத்து இருப்பது தவத்தின் முடிவுங்கிறது சரியா வந்து கேக்குதா?
கேக்குதுங்க ஐயா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நிறைய நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கய்யா. அதாவது நம்ம மனுமுறை கண்ட வாசகத்துல இருந்து அதுல இருந்தும் எடுத்து கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, ஜபம் ஜபதமம் செய்தல், தியானம் செய்தல், இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, இதுவும் தவம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கருத்துக்களும் வருது, கடைசியில மனத்தை அடக்குதல் அப்படிங்கிற கருத்தும் வருது. ஸோ மனம் அடங்குதல் தான் ஜபம் தவம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த தியானம் செய்தல் ஜபம் செய்தல் இதெல்லாம் அந்த தவத்துக்கான வழி அப்படின்னு சொல்லலாங்களா?
ஆமா, தவ பயிற்சி அதெல்லாம். இப்ப உடல் பயிற்சியில நிறைய வகைகள் இருக்கிற மாதிரி அது தவ பயிற்சி, ஒவ்வொன்றுக்கும் பயிற்சி. இப்ப அமர்ந்து செய்தல் தியானம் செய்தல்ங்கிறப்ப காலு உடம்பு இதெல்லாம் அலையாம அமர்தல், அது ஒரு தவ பயிற்சி. அதுல அமர்ந்தால்தான் இது அடுத்தபடிக்கு போக முடியும். அது வந்து உடலுக்கு வெளிப்புறமா உள்ளதுக்கு பயிற்சி. உள்ளத்துக்கு பயிற்சி வந்து எண்ணத்தை குறைத்தல், ஒன்றிலே நிறுத்துதல், அப்படி எல்லாம் ஒண்ணு வெளியில உள்ள உடல் உறுப்பையும் உள்ளத்திலே உள்ள கரணங்களையும் இணைக்கிறதாகவே இருக்கும். இதையும் சொல்லும் அதையும் சொல்லும். ஆக தவம் வந்து இந்த ரெண்டையுமே இணைச்சு கொண்டு போகும். அதிகமான அளவு உள்ளத்திலே உள்ளதை பண்படுத்துதல், அதன் மூலமாக புறத்திலே உள்ளதையும் கட்டுப்படுத்துதல்.
சரிங்க. அதற்கான அதை ஒட்டிதான் வந்து இந்த இந்த பொன் விஷய இச்சை, மண் விஷய இச்சை, பெண் விஷய இச்சை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நிராகரிச்சோம்னாதான் அந்த தவத்துக்கு போக முடியும்.
அதாவது அந்த இச்சை ஆசையே இல்லாத இடத்துக்கு போனால் எவ்வளவுக்கு எவ்வளவு போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தியானம் வந்து கூடும். நீங்க எளிதா தியானத்துல உட்கார்ந்தோன்னா தியானம் கூடும், இல்லைன்னா மனம் வெளியில போகும், திரும்ப இழுத்துட்டு வரணும். அதுல தூய்மை அடையாம இந்த ஒருக்கம் வராது. அதாவது இப்படி இப்படி சொல்லலாம், ரெண்டு குதிரையில ஒருத்தர் வந்து பயணம் பண்ண முடியாது. அதனால ஒரு குதிரை வந்து ஆசை, அது வந்து நீங்க அந்த ஆசைங்கிற குதிரையிலையும் தியானம் அல்லது மன ஒழுக்கம்ங்கிற குதிரையிலையும் ரெண்டுலையும் சவார் செய்ய முடியாது. ஆசைங்கிற குதிரையை விட்டுட்டீங்கன்னா மன ஒருமைப்படும்.
சரிங்க. அப்போ இந்த தவம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப இந்த மனத்தை அடக்கிறோம், அடக்கி அந்த சும்மா இருக்கும் நிலைக்கு போறது, அந்த சும்மா இருக்கும் நிலை தான் தவமா?
சும்மா இருக்கும் நிலை தான் அது, அது மட்டுமே தவம் இல்லை. இதுல இந்த சும்மா இருக்கிற நிலையில இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல்ல சொல்றார், ஐந்து அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், ஐந்து அடக்கில் அசேதனம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். சேதனம்னா அறிவு, அசேதனம்னா அறிவு இன்மை. இப்ப வந்து உயிர் சேதன பொருள், அறிவு பொருள், மாயை அசேதனம், அது அறிவில்லாத பொருள். இப்ப அவர் எந்த இடத்துல சொல்றாருன்னா, முழுவதுமே எல்லாத்தையும் அடக்கிட்டா செயலற்று போகும், அப்படி செயலற்று போனால் இறைவனுடைய திருவுருளை சிந்திக்க இயலாது, அது வந்து அறியாமை, அது சடயோகம், அது வந்து உயிர் யோகம் அல்ல, அது யோகத்தினுடைய உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது என்னன்னா, அடக்குதல் என்பது செல்லக்கூடிய நெறியிலே அதை செலுத்துதல், அந்த பாதையிலிருந்து அது விலகாமல் அடக்குதல் என்கிறார். அதைத்தான் இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் எல்லாம் பெருமான் பேசுகிறார். செயலற்று நின்றால் இப்ப காதல ஒண்ணு விழாம பஞ்சு வச்சு அடைச்சிருவோம், கண்ணை இருக மூடிடுவோம், இப்படி ஒவ்வொன்னையும் மூடிட்டீங்கன்னு வைங்க எல்லா செயலும் நின்று போயிடும். அப்ப நாம எதைத்தான் சிந்திக்க முடியும், எதைத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆக முழுவதுமே செயலற்று இருப்பதல்லாது, செயற்களை வந்து அந்தந்த பொறிகளுக்கு இயல்பான வழியிலே செலுத்தி சிறிது சிறிதாக அவற்றை பக்குவப்படுத்தி எண்ணங்களை ஓட விடாமல் விரிவடையாமல் சிறிது சிறிதாக குறைத்து ஒன்றிலே நிறுத்துதல், அப்படி மன ஒருக்கம் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
சரிங்கய்யா. அப்போ இன்னும் இன்னும் எனக்கு அந்த சந்தேகம் தீரல. அது இப்போ நீங்க அந்த நிலையிலயும் வந்து கூட, அதாவது அந்த நீங்க சொன்ன அந்த நிலைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன என்ன ஆகுங்க, அந்த தவத்தினால என்ன பயன்?
தவம் என்பதே வந்து அந்த ஒன்றிலே நிற்கல்னு சொன்ன இல்லையா, மனம் தியானம் முதலிய தவங்கள்னு சொல்றாரு. தியானத்துல வந்து இறைவனுடைய திருவருளையே சிந்தித்தல் என்று நான் ஒரு பொருள் சொன்னேன். நித்திய கர்ம விதியிலையும் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போது என்னை தனியாக்கி நின்றனே நின்றேங்கிற பாடலையும் பெருமான் அவர்கள் அதை வற்புறுத்துகிறார்கள். அப்படி செய்கிற பொழுது இறைவனுடைய திருவுருள் சிந்தனை மட்டும் இருக்கும், அது தவத்தினுடைய பலன். அது அந்த சிந்தனையினாலே திருவுருள் நம்மை தூய்மையாக்கி மேல்நிலைக்கு, அது இரவா பெருநிலைக்கு நம்மை உயர்த்துகிறது. அதனால நாம உயிர்களுக்கெல்லாம் கருணை செய்யக்கூடிய ஒரு அருள் செயலை நாம் பெறுகிறோம். அதனால சுத்த சன்மார்க்கத்தினுடைய குறிக்கோளுக்கு அது இட்டு செல்லும், படிப்படியாக இட்டு செல்லும். அதனால தவம் வந்து எப்பொழுதுமே கடவுளை நோக்கி செய்யப்படுவதுதான். ஒரு உலகியல் பதவி உயர்வுக்காகவோ அல்லது உலகியல் இன்பங்களுக்காகவோ அல்லது பிரம்ம பதவி, திருமால் பதவி என்று பல சிறு சிறு பதவிகளுக்காகவோ செய்யப்படுவது தவம் அல்ல.
சரிங்க, அந்த தவ பலன் தான் இப்போ அதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு. நீங்க அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா.
நல்லது.
அதாவது இப்ப நீங்க சொன்ன கருத்து, அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கணும், கோபி பேசுனீங்க, அதாவது தவ வாழ்வுக்கு வந்து தியானம் செய்தல், ஜபம் செய்தல், ஆசை ஒழித்தல், இதெல்லாம் வந்து ஒரு சாதனமா நம்ம சொல்லலாம் இல்லைங்களே, அப்படி புரிஞ்சுக்கலாமா?
ஆமா ஆமா, அதெல்லாம் பயிற்சி. இப்படியும் பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்து உணவு பொருள்ல நாட்டா இருக்கு, அது இயல்பு எல்லாத்துக்கும். என்ன, நாம உழைக்கிறதெல்லாம் முதல்ல உண்ணுவதற்கு தானே, அப்புறம் உடுத்துவதற்கு தானே, அப்புறம் வீட்டுல இருப்பதுக்கு தானே, அப்படி வசதிகள் தானே, அப்படித்தானே இயல்பான வாழ்க்கை அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அது வேற செய்தி, அது உலகியல் வாழ்வு, அது விட்டுருவோம். இப்ப அது நீங்க சுருக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே நம்ம நாட்டம் போயிடும், பிறவியனுடைய குறிக்கோளை பற்றிய சிந்தனை இல்லாம போயிடும். அப்ப நம்முடைய குறிக்கோள் என்னன்னு செய்யணும்ல, அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தான் பிறவி எடுத்து இங்கு வந்து தான் என்ன செய்யணுமோ, எதுக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த இதை செய்வது தவம் செய்வார்கள் தான் என்று சொல்றார் அவர். அதனால அப்படி போயிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை தான் நமக்கு அருளாளர்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு துணையா வச்சுக்கோங்க, பணம் துணை, ஆனால் அது குறிக்கோள் அல்ல, வாழ்வினுடைய குறிக்கோள் அல்ல. வீடு இருப்பதற்கு, ஆனால் வீடை அலங்காரம் செய்வதும் வீட்டை பெருசாக வைத்துக் கொள்வதும் அதிலேயே நாட்டம் செலுத்துவதும் வாழ்க்கை அல்ல. வாகனம் உங்களுடைய வேலைக்கு வசதியாக பயன்படுத்துவது, ஆனால் அந்த வாகனத்திலேயே ஆழ்ந்து போவது, அதை பெருசாக்குவது, அதை சொகுசாக்குவது, அதுவே வாழ்க்கை அல்ல. அவர் தான் அவங்க தர்ற எச்சரிக்கை. சொல்லுங்க ஐயா. ஹலோ,
கேக்குதுங்கய்யா.
அதனால எச்சரிக்கை அது.
நன்றிங்க,
நல்லது,
நன்றிங்க. இந்த குரல் இல்லாம அந்த குரல் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்குங்க. தவம் செய்வங்க செய்வரை நம் தம் கர்மம் செய்வார், மற்றவங்க எல்லாம் வந்து ஆசையில் பட்டு அவம்
செய்வார். ஆசையில் பட்டு ஆசையினாலதான் அவங்க அப்படி செய்யறாங்க. அவங்கிறது பலன் இல்லாத செயல், தவம்ங்கிறது பலன் தரக்கூடிய செயல்.
நன்றிங்க.
மறுமுறை கண்ட வாசகத்திலேயே வந்து பாவங்கள் அப்படிங்கிற வரிசையில வந்து பெருமான் வந்து தவம் செய்வோரை தாழ்வு செய்யணும் அப்படின்னு ஒரு வரும் ஐயா. அப்ப அங்க அவரு சொல்ற
அது இதுதான், அதாவது இந்த மாதிரி முயற்சியில இருக்கிறவங்களை நான் வந்து கேலி பண்ணி ஏளனம் பண்ணி சொன்னேனா செய்தேனா அப்படிங்கிறது தான்
ஐயா. அப்புறம் நீங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லும் போது இந்த மனுமுறை கண்ட வாசகமே வந்து சாஸ்திர விளக்க சங்கத்தார் பெருமான் கிட்ட கேட்டதுக்காக அவரு எழுதி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து
சாத்திரம்னா நீங்க
சாத்திரங்கள்னா கேரக்டர்ஸ், அதாவது மனுமரை என்ற வாசகத்துல மந்திரி பேசுறாரு, அரசிலங்குமரன் பேசுறான், அரசன் பேசுறான், மற்ற சேவகர்கள் பேசுறாங்க, மாடு புலம்புது, அப்படி எல்லாம் அந்த கேரக்டர்ஸ் சொல்றோம்ல நம்ம ஒரு பாத்திரத்துல நாடகத்துல. பாத்திரம்னு சொல்றது கேரக்டர்ஸ், அதுல நடிக்கிறவங்க, அதுல பங்கு பெறவங்க, அவங்க பேசுறதாகவே மனுமரை என்ற வாசகத்தை எழுதுறாரு. அவர்
யார் கேட்டாங்க இந்த விளக்கு, இந்த சாத்திர விளக்கு சங்கத்தார்னா யாரு?
சென்னையில அந்த காலத்துல சாத்திர விளக்க சங்கத்தார் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த உயர்ந்த தத்துவ கருத்துக்களை எளிதா மக்களுக்கு எடுத்துட்டு போற மாதிரி நீங்க எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பெருமான் அவர்கள் இந்த வரலாறை எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா விவரிக்கிறாங்க. அப்படி விவரிக்கும் போலதான் இந்த கருத்துகள் முழுவதும் அந்த மனுமரை கண்ட வாசகத்துல வருது. அதுல இப்ப பொதுவா ஒன்னு ரெண்டு குறிப்பு சொல்றேன் நான், அது நீங்க ஒரு முறை படிச்சிருந்தால் நல்லா புரியும், இல்லைன்னா நம்ம மனுமரை கண்ட வாசகத்துல உள்ள சாத்திர கருத்துக்கள் தனியா நான் சிந்திக்கலாம். இப்ப அந்த கன்று வந்து தேர்கால விழுந்து அடிபட்டு இறந்து போகுது, அத பெருமான் அவர்கள் விவரிக்கிறாங்க. அது ஏன் அப்படி வந்து விழுந்துருச்சு, அது ஏன் அப்படி இறந்து போச்சுங்கிறப்ப அந்த இடத்துல ரெண்டு மூணு ரொம்ப ஆழமான தத்துவ கருத்துக்களை பேசுறாங்க. அந்த தேரோட்டி தான் அந்த தேரை செலுத்திட்டு வரான். அவன் அப்படி செலுத்திட்டு வரும் போல அந்த கன்று வந்து அவ்வளவு கூட்டத்திலையும் வந்து யார் கண்ணிலையும் படாம வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது அதனுடைய செயல் அல்ல அது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பும் தாராங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தேர்பாகனுடைய வழிகாட்டுதலை விட கடந்து அந்த குதிரைகள் எல்லாம் தேர்பாகன் வசத்துல இல்லாம தெய்வத்தின் வசமாகி தேரை விரைந்து இழுத்து சென்றனன்னு ஒரு குறிப்பு தர்றார். அப்ப விதி செயல்படும் பொழுது சில செயல்கள் வந்து நமக்கு அப்பாற்பட்டவை என்கிற ஒரு குறிப்பை அங்க தர்றாங்க. அதே மாதிரி அந்த கன்று வந்து அனைவருடைய கண்களுக்கும் புலப்படாமல் துள்ளி குதித்து அந்த தேர்காலிலே விழுந்து இறந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான சில கருத்துகள் அங்கங்க இருக்கும், எல்லா இடத்துலயும் அதனுடைய விளக்கம் வரும். இந்த இளங்குமரன் வந்து கோயிலுக்கு போறதுக்கு அப்பா அம்மாட்ட அனுமதி கேட்டுட்டு புறப்படுறான். ஆனா அவர் ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு அந்த ஊர்வலம் வந்து புறப்படுது. அதையெல்லாம் ரொம்ப பெருமான் விவரிக்கிறாரு. நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு மன்னன் புலம்புறான். அதுல ஒண்ணு சொல்றான், இறைவனை வழிபாடு செய்யும் போல இப்படி காலில் நடந்தே போய் வழிபாடு செய்யணும், இப்படி செருக்கோட இப்படியா பவனி போய் வழிபாடு செய்யணும், இவன் இந்த மாதிரி பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். அப்ப அங்க ஒரு விளக்கம் நமக்கு வருது. இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை பெருமான் தருகிறார். அதோட மட்டும் இல்ல, பின்னால பிராரத்துவம் அப்படிங்கிற அந்த வினையினுடைய பயனை அனுபவித்தல் அப்படிங்கிறதையும், அந்த வினை எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் பெருமான் பேசுறார். அந்த மந்திரி எல்லாம் சேர்ந்து சாஸ்திரத்துல உள்ளது இது, அதனால நீங்க வந்து இளவரசனை கொன்னதுக்கு கண்டு இறந்ததுக்காக நீங்க இளவரசனை கொல்ல வேண்டாம், அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது பரிகாரம் அல்ல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தர்றார் மன்னர். அதனால அந்த அந்த ரொம்ப ஊண்டி படிக்க வேண்டியது மனுமரை கண்ட வாசகம்.
நன்றிங்க, நன்றிங்க. அதுல பல கேள்விகள் இருக்க, இருந்தாலும் நம்ம தலைப்புக்கு ஒத்த கேள்விகளை கேட்கணுங்கிறதுக்காக நான் நீ அடுத்த கேள்விகளுக்கு எதுவும் கேட்கல. ஆனா ஒரு விண்ணப்பம், நம்ம இந்த மனுமரை கண்ட வாசகத்தை ஒரு முறை வந்து நம்ம இந்த ஒரு அதை பத்தி ஊன்றி நம்ம அந்த விளக்கம்
சிந்திக்கலாம்,
சிந்திக்கணும்
அப்படின்னு சாத்திர கருத்துக்களை கட்டாயமா சிந்திக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளவு சாத்திர கருத்துக்களை அதுல தொகுக்கிறார், இணைக்கிறாரு. அற்புதமான ஒரு இணைப்பு அது.
கண்டிப்பா ஒரு வாரம் நம்ம பார்க்கலாம்.
பார்க்கலாம்.
ருத்தரஞ்சோதி தனிப்பெரும் கண்ணையா, நராஜி பேசுறேங்க.
சொல்லுங்க.
தவத்தை பற்றி அற்புதமான கருத்தெல்லாம் சொன்னீங்க. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் அப்படின்னு சொல்லி அருமையான கருத்துக்கெல்லாம் நிறைய பாடல்களை மேற்கோள் காட்டியும் அருமையா சொன்னீங்க. அதுல ஒரே ஒரு கேள்வி, தவத்தினால் சுத்த உஷ்ணம் அதாவது உள் அண்ணல் அப்படிங்கறத பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த பெற்றதை எப்படி தக்க வச்சு கொள்ளலாம், எப்படி பெறலாம் அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குங்க.
அது அது வந்து அதுக்குதான் சொன்ன அந்த அடியில சொன்னார் பாருங்க, சீல நிறைவால் துருத்தி உள் அனல் எழுப்புதல். அது வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒண்ணுமா, அது தக்க வைக்கிறது தானே ஒழுக்க நிறைவால அதுவே நிற்கும். அந்த ஒழுக்கத்திலிருந்து நழுவம் போலதான் தவம் போயிரும். புராண கதைகள்லயும் அதுதான் நீங்க பார்க்கலாம். ஒருவருக்கு கோபம் வந்தா தவ பலன் குறையும், சாபமிட்டா தவ பலன் குறையும், தவறான வழியில போனா எல்லா தவ முனிவருக்கும் அந்த தவத்தினுடைய பலன் குறைஞ்சு போயிடும். இதைத்தான் அங்கேயும் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்காக அந்த கதையை அப்படி விவரிப்பாங்க. தக்க வைக்கிற முறை அதுதான், தொடர்ந்து ஒழுக்க சொல்லுங்க.
இல்ல சுத்த உஷ்ணங்கிறது உடம்புல வர்ற ஒரு மாற்றமாயா, தவத்தினால் கிடைக்கிற மாற்றமா அருள்?
அதாவது சுத்த உஷ்ணங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இந்த பெருமான் அவர்கள் சொல்ற மாதிரி தொடர்ந்து இந்த பெரு மெல்லன துதித்தல், அதாவது கடவுளை நினைத்தல், கடவுளை துதித்தல் 3 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதனால ஒரு களைப்போ சோர்வோ ஏற்படாது. உண்மையில நீங்க அதை செஞ்சீங்கன்னா அன்னைக்கு முழுவதுமே நீங்க உற்சாகமா இருப்பீங்க, உங்க சிந்தனை வந்து ரொம்ப உயர்வா இருக்கும், உலகியல்ல கீழே வராது, எங்க குறைகள் குற்றங்கள் இவைகளை எல்லாம் அது பார்க்காது. அது வந்து கோபம் அத மாதிரி சொல்ற உட்பகைவர்கிட்ட அது வந்து சிக்காது. அப்போ உங்களுக்கு ஒரு தனியான உடல் உறுதியும் மனத்தெளிவு அனுபவம் அவங்கவுங்களுக்கு தெரியும். அது நீங்களே வந்து தானே தனியா உட்கார்ந்து அருப்பா படிக்கும் போலயோ ஆன்மீக சிந்தனைகள்ல இருக்கும் பொழுதே நீங்களே உணரலாம். மன சலனம் ஒடுங்கிறதே அது வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டும். பயிற்சி
தான், அதி தீவிர முயற்சி.
அதி தீவிர விருப்ப முயற்சி அது நல்லது.
ஐயா மங்களம்
சொல்லுங்கம்மா.
தவத்தை பத்தி எல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் இந்த மூன்றையும் கொடுத்துடணும்ன்றீங்களா ஐயா?
புரியல. இந்த மூணையும்
தேக சுதந்திரம்,
போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம்
விட்டுன்றீங்களா?
ஆமா, அந்த மூணு சுதந்திரத்தையும் கடவுளுக்கே திருவருட் சுதந்திரமத்துக்கே கொடுத்துடணும் அப்படிங்கிறார். கடவுளுக்கு அதை ஒப்படைச்சிடணும், ஏன்னா அது கடவுள் தான் நமக்கு தந்தாரு. அதை வச்சு நாம வந்து எல்லாம் நான் எனது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா அது நம்மளது அல்ல, அது கடவுளுடையது. அப்படி குடிச்சிட்டோம்னா கடவுளே நம்முடைய எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிடுவாரு, அவரே நம்மை மேலேற்றுவாரு அப்படிங்கிறார் அவர். தொடர்புல
இருக்கீங்களா? நல்ல அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்கய்யா தவத்தை பத்தி. அதாவது பிரபஞ்சத்தின் வெறுப்பே தவமாகும், சிவத்திடம் அன்பு வைக்க வேண்டும், பொருள் உணர்ந்து படித்தால் தெளிவு ஏற்படும், இதற்கு பெருமானை வேண்ட வேண்டும் சொல்லி, கடைசியாக இதற்கெல்லாம் அதிதீவிர விருப்ப முயற்சி இருந்தால் நாம் தவம் எனும் அதிதீவிர முயற்சியை கைவிடாதிருந்தால் திருவருள் நம்மை கைவிடாது என்று தெளிவாக சொன்னீங்க ஐயா. உள்ளபடியே மகிழ்ச்சியா இருந்ததுயா. நன்றியா, உங்களுடைய விளக்கமான உரைகளுக்கு நன்றியா. நன்றி நன்றி.
நல்லது.
மங்களமம்மா, நீங்க அந்த உங்களோட கேள்விக்கு ஐயா வந்து 9வது பாடம், அதாவது ஜூன் மாசம் வந்து சத்திய விண்ணப்பம் என்ற தலைப்புல பேசியிருக்காருங்கம்மா. அதுல வந்து நல்ல டீட்டெயிலா பேசியிருக்காரு. வள்ளலார் ஸ்பேஸ்ல அந்த ஆடியோ இருக்கு, நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கம் கிடைக்கும்.
சரிங்க, நல்லது.
மற்றவர்களுக்கு கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
சொன்னா நீங்க நன்றி சொல்லிடுறீங்களா?
ஆ சரி கோபி. இன்று நாம் வள்ளலார் வாக்கில் தவம் என்ற தலைப்பில் சன்மார்க்கம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியின் 11வது பாடத்தை கற்றோம். இந்த நிகழ்ச்சி வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா மற்றும் வெற்றி நிறுவனம் இணைந்து வழங்கும் ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஐயா மிகச் சிறப்பாக வள்ளலார் வாக்கிலே தவம் என்பதை பற்றி பெருமான் கூறிய கருத்துக்களை பல திருமுறைகளிலிருந்தும் தொகுத்து, அதை தவிர திருக்குறளையும் மேற்கோள் காட்டியும் ஐயா நமக்காக இன்னைக்கு சிறப்பாக வழங்கினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம இது தவம் அப்படிங்கிறது வந்து தவம் அதை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பெருமான் தன்னுடைய குறிப்புகள் கொடுத்த அந்த குறிப்புகள்ல இருந்தே நம்மளுக்கு வந்து பல விஷயங்களை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுலயும் வந்து குறிப்பா வந்து இந்த என்னென்ன வகையான ஆசைகள் இருக்கு, பெருமான் ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது வந்து தொகுத்து அளித்தது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு சில கருத்துக்களை வந்து மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த அதுதான் தவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, இப்போ வந்து இந்த பல திருமுறைகள்ல இருந்தும் பல இடங்கள்ல இருந்தும் ஐயா வந்து நம்மளுக்காக எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு அற்புதமா நம்மளுக்காக இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இதுல சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா வந்து அவருடைய தமிழ் சிறப்பான அந்த தமிழால நம்மளுக்கு வந்து அந்த அழகா நம்மளுக்காக புரிய வச்சாரு. பல நுட்பமான சொற்களை வந்து நம்மளுக்காக விளக்குனாங்க தமிழ்ல. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு அதை நான் கண்டிப்பா சொல்லணும். அந்த துருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஐயா ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு. எப்பயும் போல இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா அவர்களுக்கு மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுல இன்னொன்னு எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் வந்து இன்னைக்குதான் நான் முதல் முதல் கேள்விப்படுறேன், ஐயா வந்து உலா பேசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அழகான தமிழ்ல. மொபைல் போன் தான் ஐயா வந்து உலா பேசி சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அழகா இருந்தது அந்த வார்த்தை. இந்த மாதிரி பெருமளவில் முடிஞ்ச அளவில் வந்து ஐயா எந்த ஒரு மொழி கலக்காம தமிழ்லயே வந்து தன்னுடைய முழு சொற்பொழிவையும் நம்மளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. ஐயா அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் நம் அன்பர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா.
நன்றி.
தாங்கள் தங்கள் குடும்பத்துடனே தீர்க்க ஆயுளும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தை வேண்டி அமர்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி பிரசன்னா. இப்போ திரு ராஜியம்மா விண்ணப்பம் வாசிப்பார்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அல்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் எல்லா மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெருந்ததியாகிய பெருங்கருணை கடவுளை தேவரீரது திருவருட் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமையாகிய யாங்கள் சித்தறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை சிறு செவிபெருத்தி தரலை எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருண் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும்.
சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விளங்காமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவதி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி, மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜிமா. அன்புமா நீங்க லைன்ல இருக்கீங்களா?
இருக்கேன் கோபி. ஜோதி பாடல் பாடிட்டா?
பாடுங்கம்மா.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், சாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஹேம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடநீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
வாழியனை தூக்கி வைத்த கரதளங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம் வாழி அருட்ஜோதி, வாழி நடராசன் வாழி சிவஞான வழி, வாழியன் ஆண்டவன் வாழியன் கோன் வாய்மை அருள் வாய்மை என்றும், வாழி எம்மான் புகழ் வாழியன் நாதன் மலர்பதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநறி மாண்பு கொண்டு, வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன் சொப்பும் செப்பும் முகமன் யாதுளது, எச்சன்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சந்துயர் தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி இகத்தருணம் இதுவாமே. திருவிழ்பிரகாச திவ்ய திருவிழ்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் ஒற்று வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சம்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்.
நன்றி அனைவருக்கும். நன்றி
அனைவருக்கும். நன்றி ஐயா.